சருஷண்முகனுக்கு எல்சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரானை பதம் பணிவோம். ஜெய் திருக்கைலாய புதிய முனி பரம்பரை சர்க்குரு மகாதேவா சரணம் சரணம் சரணம். ஜெய் புண்ணிய பகுதிக்கும் சர்க்குரு மகாதேவதைகளுக்கு அருள். ஜெய் புண்ணிய பகுதி சர்க்குரு மகாதேவதைகளே வரணும் வரணும் வரணும். ஆட்டு வித்தால் ஆடுகின்றேன், பாட்டு வித்தால் பாடுகின்றேன், கூட்டு வித்தால் கூடுகின்றேன், குறித்த ஊனை ஊட்டு வித்தால் உண்ணுகின்றேன், உள்ளேரன உறங்க வைத்தால் உறங்குகின்றேன், இச்சிறியனாலாவது என்னேன். எல்லாம் வல்ல சக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியின் திருவருளானையின்படி இச்சிறு கருவி முடிவில்லாத தலைப்பாகிய பிறவியின் பெரும் பயன் சிவனை அறிவதே என்னும் தலைப்பினை பற்றி பேச துவங்குகிறது ஈசன் திருவருளால். பெருங்கடலை கடக்க தோணியப்பனாய் வந்து என்னை ஏற்கின்ற நாள் என்ற நாளோ என்றார் கம்பளி சித்தர். வான்மது தான் செம்மையாகி வான்மழை அனைத்தும் பொழியாவது மறந்திருந்தாலும் தான் மழையாய் என் சொல்லால் நான் வர்ணித்து பாடும் முன்னே உன் பெயரை அறிந்து உன்னை நான் அறியாமல் இருக்கின்ற நாளாம் வீணாய் கழிந்த நாளே என்றார் இடக்காட்டு சித்தர். பாடி பாடி பல்லாண்டு துதித்த பரம்பொருளே, பிறவி பெரும்பயனை உன்னை அறிவதே என் கடமை என்றார் தொல்லைக்காறு சித்தர். கல்லான மனத்தினுள்ளும் கனிந்து வரும் கர்ணீல கண்டனை நல்லாய் பிடிப்பதே பிறவி பெரும்பயன் என்றாரு வீணகாகித சித்தர். வித்தகமாய் நாயிருந்த காலையிலே தத்துவமாய் அனைத்து கடந்து நீ இருந்தாலும் சொத்தாக வந்த நாள் எத்தனை நாள் இருந்தாலும் அத்தனையும் பிறவி பெரும்பயன் உணையறியாமல் கழிந்த விண்ணாளாகும் பார் என்றாரு புலிக்கண் சித்தர். பொல்லாத நாளெல்லாம் உருகின்ற நாளாகி எல்லா நாளெல்லாம் அத்தனை நாளெல்லாம் இல்லா நாளாய் ஆகிய நாளே ஐயானே சிவனே உன்னை அறியாமல் கழித்த நாள் எந்த நாள் என அறியாமல் இருந்து விட்டேன் பார் என்னாரு கேட்டவளும் சித்தர். பொய்காசு பைகாசு ஐகாசு எக்காசு அத்தனை காசு இக்காசு என்று ஏசிய வாழ்ந்து விட்டேன் இக்காலம் அத்தனையுமே, உன்னை அறியாமல் இரவு பகலாய் கழித்து விட்டேன், பிறந்து பல ஆண்டுகள் ஆயினும் ஐயானே உன்னை அறியாமல் கழித்த நாளெல்லாம் வீண் நாளாய் ஆயிச்சேவார் என்றாரு போலங்காகிது சித்தர். பொல்லாத மனந்தனையே பொய்யாக எண்ணியே மெய்யாக எண்ணி எண்ணி மெய்யலாட்டம் ஆடிவிட்டு இக்கையே ஐயனே பிறவியின் பெரும்பயன் உன்னை அறிவதே என்று எண்ணாமல் கழித்து விட்டேனே, ஏன் இந்த பாவியேனுக்கு அறிவுறுத்தல் ஆகாத நறு நிலத்தாகிது சித்தன். நீலாய் நிலமாய் காலாய் கடலாய் அனைத்தும் கடந்திருந்த காலையிலும், ஞானமாய் தெளிவாய் எத்தனையும் தேர்ந்தெடுத்த காலையில், சித்தாதி சித்தரெல்லாம் சித்தர் படைப்பெல்லாம், அத்தர் முத்தர் ஜாரர் வித்தர் ஓகர் கிம்பர் அனைவரும் அப்பா உன்னை அறிந்த நாள் என்றுதான் உண்மையாய் பிறந்த நாள் என்று கூறினார் பாரு. மற்ற நாளெல்லாம் பிறந்தும் பயனற்ற நாளு. ஆகவே மனத்தினை உடையதால் தான் மனித பிறவி மாண்புடையதாய் ஆகிறது. பின்னே எத்தனை நாள் கழிந்திருந்தாலும் பேசுனால் அத்தனையுமே நீதி ரெண்டு வந்திருந்தாலும், மனத்தால் உன்னை அறியாதவர் அப்பா எடுத்த பிறவி எத்தனையுமே வீணாய் விலங்கினங்கள் போலாயிற்றினர். மனதை உடையதால் தான் மனித பிறவி மாண்புடையதாகிறது. கண்ணிற்கும் எட்டாத கருத்திற்கும் புரியாத எண்ணத்திற்கு அப்பாற்பட்ட ஓர் சக்தி எங்குமா எல்லாமா எப்பொழுதும் இயங்கிக் கொண்டு இருக்கிறது என்பதை உள்ளத்தால் தான் உணரும். கொண்டது பொருள் அத்தனையுமே கண்ணிற்கு அப்பாற்பட்டிருந்தாலும் கருத்துடனே தான் தாங்கி இருந்தான். உறுத்து நீ வருத்து தானா எடுத்திருந்தாலும் உருவகித்து நீ கண்டிருந்தாலும், உள்ளத்தின் பால் உருவகித்திருந்தவருக்கே ஈசனது உள்ளான் என்று எண்ணம் திறக்குமே நரகத்தில். அதுபோல கண்ணிற்கும் கருத்திற்கும் எண்ணத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது என்பதை உள்ளத்தால் உணர்ந்தால்தான் அவன் மனிதன். இல்லையேல் அவன் மனிதன் இல்லை. எண்ணிலடங்கா பிறவி ஏதெடுத்து வந்தாலும் கண்ணிலும் காணலும் காணலுற்றா நிறைய பேர் நினைச்சு விடலாம். கடவுளை இருக்கு இருக்குன்னு சொல்றா, கண்ணுக்கு தெரியல, ஏதோ ஒரு பொம்மை மாதிரி இவா இஷ்டப்படி எல்லாம் செய்து வச்சுனுட்டு, அதுக்கு அபிஷேகம் ஆராதனம் பண்ணினுட்டு, இன்னமோ இருக்கு இருக்குன்னு ஏமாத்தி காது குத்துட்டு இருக்கா நினைக்கிறவா உண்டு. இத நான் சொல்ல, உலகாயுத மத தத்துவத்தை உண்மையாய் உருவகித்து ஆயிரம் பதினாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே உருவகித்து ஒருவர் உருவ பிம்பமே வைத்திருக்கின்ற இன்னவர் கலைத்திறையில் பிழைக்கவே என்றார். அப்பவே எழுதி வச்சிருக்கிறான். ஆகவே உள்ளத்தால் இறைவனை உணர்வதுதான் மனித குலத்தின் மாண்புடைய செயல். மக்களாய் உயிரினங்களாய் பல நிலைகளை கடந்து வந்த காலையிலே உயிரானது மனித உடலில் எட்டுகின்றது. ஒரு மனித உயிர் உடலுக்குள்ள எட்டுவதற்கு பல பிறவி தேவை. உயிரினங்களை பற்றி சொல்லும்போது எம்பெருமான் நாதக சித்தர் என்று ஒரு அற்புதமான சித்தர் புதுச்சேரி பக்கம் இருந்தவர். உயிரினங்கள் தத்துவத்தை முறையோடு அற்புதமா விளக்கினவர் சித்தர்கள். அதாவது எண்ணிறைந்த கோடி மகான்கள் எண்ணிறைந்து கிடந்த நாடு இது. பொன்னிறந்த நாடில் ஒருவன் பிறந்தான், அவனுக்கு உலகம் முழுவதும் பிரச்சாரம் பாரு. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஒரே ஒருத்தர் பிறந்தாரு, அவருக்கு உலகம் பூரா பிரச்சாரம். எண்ணிறைந்த கோடான சித்தர்கள் அத்தனையுமே இம்மண்ணிலப்பா மண்ணி எத்தனையோ அதனிலும் அதிகமாய் பிறந்து வாழ்ந்தாரு. அன்னவருக்கப்பா எல்லாம் தெரிந்த சாமிய என்று கூறி செல்வார். அதனால அளவுக்கு மிஞ்சி போனா அது சர்ப்ளஸ். சர்ப்ளஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றாங்க, சாமிகளுக்கு மதிப்பே கிடையாது. ஆகவே கூட்டமாய் கூடிய குருவகித்து உருவகித்து வந்த காயிலேயே நாட்டமாய் நாடு நின்று மக்களுக்கு இளைய தலைமுறையை காட்டது நாட்டமுடித்தன் என் எண்கையிலே கொதிய முனியனார் அகத்தியர். அதுபோல எம்பெருமான் திருவருளால் இறைவன் உண்டு என்பதை சொல்வதற்கு ஒரு கூட்டம், இறைவன் இல்லை என்று சொல்கின்ற கூட்டம் இருக்கின்றதோ இல்லையோ தெரியாது. இதை நான் சொல்லல, தானா அமுதமாய் தேனாடி வந்த காலையில் ஏதோ உண்டு அது இல்லை என்று கூறுகின்ற கூட்டம் ஏராளமாய் உண்டு என சொல்லுவார் தான் உண்டு, அறிந்தவர் யாரும் இல்லையே. ஆனால் ஆதி நாள் தொட்டு அகத்தில் தாண்டிருந்த காலையில் அனைத்தும் ஈசன் உண்டு என கூட்டமே ஏராளம் உண்டு பாரு. எம்பெருமான் திருவள்ளார் நாதங்காயுத சித்தர் உயிரினங்கள் எவ்வாறு வளர்ச்சி அடைகின்றன, நாம் எப்படியெல்லாம் இருந்தோம், நான் எப்படியெல்லாம் இருந்துட்டு வந்திருக்கோம் என்றதை நம்மளால நினைச்சு பாக்கிறதுக்கு கூட நேரம் பொத்தல. ஏன்னா அவளுக்கு மத்த நேரம் செய்யற செலவழிக்கிறதுக்கு நேரம் போற போது இறைவன் நினைக்கிறதுக்கு நேரம் பத்தாது. நான் சொல்ல பெரிவா சொல்றான், பேசுகின்ற நாளத்தனையே பேசுகின்ற முடித்து விட்டாலே ஏசுவதற்கே நேரம் பத்தவில்லை, பேசுவதற்கு ஏது நாளோன்னு. ஆகவே எம்பெருமான் திருவருளால் உயிரினங்கள் முறைகளை நாதகாகித சித்தர் அற்புதமா வர்ணிச்சிருக்கிறார். உடம்பால் அறியும் அறிவோடு உற்று அறியும் நிலையை அடையது ஓரறிவுடையது. உடம்பால் மட்டும் அறிவதோடு மட்டுமல்லாமல் உற்று அறியும் அறிவு அதற்கு ஓரறிவு உடையது. புல் பூண்டு மரம், புல்லாகி பூண்டாகி மரமாகி அனைத்தும் ஆகி நில்லாமல் தாவர ஜங்கமத்துள் எல்லாமும் ஆகி உள்ளது ஓரறிவுடைய நிலைகளை கடந்து வந்திருக்கின்றோம். ஓரறிவுடைய சித்திகளே என்ன புல்லு மரம் இதெல்லாம் ஓரறிவு உடையது. எண்ணிலடங்கா பிறவி அதனிடம் மேல் பகுதி தாண்டி வந்துடு எவல்யூஷன். அதுக்கு மேல நம்ம வரும் ஈரறிவு உடையது. உற்று அறியும் அறிவோடு சுவை அறிவு. நத்தையும் சங்கும் தானாயிருந்து வந்ததே ஈரறிவு உடையதே என்றார். ஈரறிவு உடையது சங்கு. சங்கொலி தானா எழுப்புவனும் சக்தியும் சிவமாய் தான் என்று வந்த காட்சியை காட்டவே சங்கொலி எழுப்பினர் பாரு. சங்கொலி எதுக்கோ ஊதுறது என்ற எண்ணம் வந்து விட்டு இந்த காலத்துல. ஆனா ஆகம சாஸ்திரப்படி ஒவ்வொரு சன்னிதானத்திலையும் சங்குலால் ஒரு சாமியை வச்சிருந்தாங்க. சங்கு வாத்தியம்னே உண்டு. சங்கு ஒலிக்காமல் ஈசனை வணங்குவது மிக தவறு. நான் சொல்லல, குலங்காகிட்டு சித்தர் சொல்றாரு. கோரக நிலைகள் கொண்டிருந்தாலும் எண்ணிலை வறுமையில் நீ உற்றிருந்தாலும் வறுமையால் வாடிய கழிந்திருந்தாலும் ஈசனுக்கு ஏதாவது ஒன்று நீ செய்யவும் மறந்திருந்தாலும் ஆசா நிலையை உண்டிருக்கின்ற என் ஈசன் முன்னால் ஓர் முறை சங்கொலி எழுப்பினால் அப்பா 300 நாள் பாவம் ஓடிச்சேன். சங்கொலிக்கு அவ்வளவு தரம் உண்டு. இப்ப சங்கு ஊதுனால பயப்படுறான். காரணம், நம்ம பெரியவங்க பெண்ட் ஆஃப் மைண்டே மாத்தி விட்டான். நிலைகளன் கடந்து இருக்கின்ற காலையில கேரளா போனீங்கன்னா இன்னைக்கும் சங்கு ஊதுறான். காரணத்தான் கொண்ட நிலை கொண்டரைச்ச அக்காலத்தாலே சங்கது ஒலி எழுப்பிய அப்பா சங்கநாதத்தில் வருகின்ற ஒலி எத்தனையுமே உன் மன சாந்தியை அளித்திடும் பார் என்ன. சங்கு ஒலிகளை முறையோடு வந்து ஒருவர் ஓதி ஓதி ஊதி ஊதி பார்த்தால் ஓதி ஓதி ஊத வேண்டும். சங்கு வாத்தியம் படிக்கிறதுக்கும் ஒரு படிப்பு இருக்கு, விளையாட்டு இல்லை. ஆகவே கொண்ட மூச்சு பிடிப்புதானே அம்மூச்சு ஆகும் முன்னும் சங்கு மூச்சு தான் எடுத்து யாராவது பழக இல்லாத விட்டீங்கன்னா ஊதவே வராது. அதுக்கு பழக்க வேணும். சங்கு ஒருவன் ஓதுகின்றான் என்றால் அவனுக்கு வாசி கட்டும். வாசியிலே தெளிந்து அப்பா நாசியிலே வந்த மூச்சை ஓசையிலே அடுக்கி ஓங்கார பிரணவத்தில் உள்ளிருந்து காட்டுவோம். எவ்வாசி கண்டாலும் சங்கது ஒலி கற்கவே வாசி யோகத்திற்கு முதற்படி என்ன. எத்தனையோ யோகாசன ஆலயங்கள் இருக்கு, எத்தனையோ யோக தத்துவங்களை சொல்லித்தர பெரியவாள்லாம் இருக்கா. ஆனா முதல்ல சொல்லித்தர வேண்டிய பாடம் சங்கு ஊத சொல்லித்தர. சங்கது கொண்டு தான் உப்பிய தான் சுருக்கி கும்பத்தில் ஏற்றிய கும்பமுனி தான் இன்று வந்தவன் பாருன் சங்கொலிக்க ஈரறிவு உடையது என்று எண்ணினால் அப்பா ஈரறிவும் ஏதென்று அறிந்து கொள்வீரே. ரெண்டு அறிவு உடையது, அதுக்கு பேரு என்ன? நல்லதை நினைக்கணும், நல்லதை சொல்லணும். இது ரெண்டு அறிவு. செய்யறத பத்தி சொல்லல, என்ன செய்யறது கஷ்டம் தெரியும். நல்லத வேணும் என்ன சொல்ல, யாராவது ஐயா ஒரு தெய்வீக காரியம் ஒரு நாளனா கூட ரொம்ப சந்தோஷம் மனமாற ஆசீர்வாதம் பண்றேன். தெய்வ காரியம் மனமாற ஆசீர்வாதம் பண்றேன், அதான் நல்லத நினைக்கிறாரு, நல்லதையும் சொல்றேன். அந்த ஒலியை காட்டுவதா சங்கு. சங்கது ஈரறிவு உடையவர் அந்த மாதிரி சொல்கின்றவர்கள் ஈரறிவு உடையவரா காட்டுகின்றாரா சொல்லாம சொல்லி. எம்பெருமான் திருவருளார் ஈரறிவு உடைய நத்தையும் சங்கு. உச்சறிவு சுவையறிவு அதோடு முகருகின்ற அறிவுடையது மூன்றறிவு உடையது கரையான் எறும்பு. அந்த மூன்றறிவு தத்துவம் எதெல்லாம் விளக்கு தெரியுமா? நல்லதே நினை, நல்லதே சொல், நல்லதே செய். இந்த மூன்று நிலைகளை காட்டுகின்றதா அந்த எறும்பு கரையான். எறும்பு பாருங்க, மழை வர்றதுக்கு முன்னால தன்னுடைய தீனியை எடுத்து கொண்டு போய் வைக்கும். அதை ஊர்றத பார்த்தோன்னு மழை வர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லுவாமா பெரியவாள்லாம். தானாய் ஆகும் முன்னும் தனித்து வந்த காலையிலே எறும்பது தான் எடுத்து உணவை சேர்த்து வைக்க திரையாய் நின்று போகுது. எதிரெதிரே முட்டுதானால் ஒரு ஆபத்தும் இல்லையே. எதிர்கொண்டு எடுக்குதான ஆக்சிடென்ட் ஆகல, நம்ம சும்மா போகவே இடிச்சுருவோம். காரணம், மூவறிவு தான் உச்சறிவு சுவையறிவு. ஈரறிவோடு கொண்டு செல்கின்ற நிலையறிவு அப்பா முகர்கின்ற அறிவு. எதிர்க்க வர்ற ஒரு சக்தி ஒன்னு இருக்குது, நம்ம பார்த்து போகணும்னு தெரியும். அதனால என்ன ஸ்பீடு வந்தாலும் ஹைட்ராலிக் பிரேக் மாதிரி போட்டு அழகா திரும்பிடும். தானா யாது மன்னம் தனித்து நின்ற காலையில மூன்றறிவு உடையது கரையா நெரும்புவார். இந்த மூன்றறிவோடு நான்காவது அறிவு பூண்டது ஒளியை காணுகின்ற அறிவு, காட்சியை காணும் அறிவு. ஒளி நிலை ஒளி, நீர் ஒளி, நிலைத்த ஒளி, சுடர் ஒளி, தான் ஒளி, தவித்த ஒளி, தானாய் நின்ற ஒளி, வேறொளி, விதர்ப்ப ஒளி, விகத்தும் நின்ற ஒளி, ஆகும் ஒளி, தொட்ட ஒளி, அனைத்தும் காணும் சக்தி பெற்றது நான்கறிவு உடையது என்றார். இந்த நான்கறிவினால் உணவு சுவை முகர்தல், அதற்கடுத்து ஒளியை காணுதல். இந்த நான்கறிவு உடையது வண்டு ஈ போன்றது. அதனால்தான் வண்டை வந்து பொஞ்சாதி வண்டே புரியாமல் பூமலர் கொண்டு வந்த வண்டு, தானதும் அது உண்ட வண்டே உன்னையும் கண்ட வண்டு, என்னாதன் குழலனை கொண்ட வண்டு, ஈசன் அணிகின்ற மாலையும் தொட்ட வண்டு என்றார் அகஸ்தியர். இறைவனுடைய மாலையும் தொட்டு வந்துதான், ஆகினால் வண்டியினும் உயர்ந்த இனமாய் கருதுகின்றார். பொன்வண்டெல்லாம் உண்டு சித்தர் அகசியத்துல, பொன்வண்டு போகவண்டு சுகவண்டு தான்வண்டு கண்வண்டு காணாய் உருக்கும் வண்டு சின்வண்டு ஜீவ வண்டு சித்தர்கள் பேசும் வண்டு ஒல்லாத நிலைகளைக்கும் உன்னையே முக்தி தரும் வண்டும் உண்டு பார் என்ன சித்தர் ரகசியம். அது போல வண்டுகள் அற்புத ஜாதிகள்லாம் வண்டுது. பொதியமலை பக்கமா நீங்க போனீங்கன்னா வண்டுல ராஜ வண்டுகள்லாம் உண்டு. அடியன் பார்த்துக்க ஈசனரடா குரு அனுகிரகத்தார். அது போல வண்டுக்கு ஒளியை காணும் சக்தி உண்டு, ஒளியை தருகின்ற சக்தியும் உண்டு. இந்த நான்கு அறிவோடு ஓரறிவு சேர்ந்து ஐந்தாவது அறிவு ஒலியை கேட்கும் செவியறிவு உடையது பாரு என்ன. காதா கேட்கின்ற செவியறிவு உடையது ஐந்து அறிவு பெற்றது பறவை இனங்கள் விலங்கினங்கள். மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்புல அறிவுகளுடன் பகுத்து அறியும் ஆறாவது அறிவை பெற்ற இனம் மனித இனம். பகுத்தறிவு என்றால் என்ன அது தெரிஞ்சுனுடன் முதல்ல. எதையோ பகுத்தறிவு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, பகுத்தறிவுனா எது தெரியுமா? இதிலே அது உண்டு அதிலே இது உண்டு என்று அறிவதுதான் பகுத்தறிவு. அது இல்லை இது இல்லை இது போய் என்று சொல்வதெல்லாம் பகுத்தறிவு இல்லை. நான் சொல்லல பெரிவா சொல்லுகிறோம். பொய் பேசி புரியாத காரியம் பேசி மெய் பேசி இருக்கின்ற காரியத்துள் கல்லுனுள் இருக்கும் அணுவையும் கருப்பொருள் இருக்கின்ற நிலையிலும் அணுவை சதகூறிட்டு தானா எடுத்து அதனிலும் ஒரு சக்தி உன்றண்டு பகுத்து அறிவத பகுத்தறிவு பாருங்க. இதுல அது உண்டு அதிலே இது உண்டு என்று பகுத்தறிவுதான் பகுத்தறிவு. இல்லே இல்லன்னு சொல்றது பகுத்தறிவு இல்லை. ஆகவே பகுத்தறிவு என்பது ஆறாவது அறிவு. ஏன் அதிலே இது உண்டு எண்ணிலடகா பிறவி உண்டு ஏக்கம் உண்டு தான் உண்டு தனித்திருக்கும் காலமும் உண்டு உன்னையும் நிற்கும் நிலை உண்டு உன்னைய சோதிக்கின்ற நாளும் வருவதுண்டு என்னையே பார்க்கின்ற எண்ணமும் உண்டு எண்ணத்தால் இயக்குகின்ற நாளும் உண்டு சொன்னையே கற்களா இருப்பதுண்டு கல்லினிலே நெருப்பு இருப்பதுண்டு காணாத பொருளை கல் என்று கூறலாமா தைத்து பார்த்தால் நெருப்பது வந்து விட்டா இல்லை என்று. ஆகவே கண்ணிற்கு ஒரு நெருப்பு தெரியலன்னா அது கல்லுன்னு சொல்லிட முடியும். ஆகவேதான் கல்லில் இறைவனை வைத்து மொழிமயமாய் இறைவன் இருக்கின்றார். அவனுக்கு 300 அபிஷேகங்கள் தானாய் தேடி நிற்கின்ற குருக்களுக்கு என்ன மகிமை பாரு. கோயில் அர்ச்சகரா போறதுனாலே புண்ணியம் செய்திருக்க ரொம்ப பேர் கஷ்டப்படுறான் அந்த மாதிரி நினைக்காது. எண்ணில் அடங்கா பிறவி நீ மனித பிறவியில் ஏதாவது எடுத்திருந்தால் சொல்லி அடங்கா தத்துவங்களை நீ அறிந்திருந்தால் சுகமாய் நிற்கின்ற என் சுந்தரநாதனுக்கு தீபாராதனை காட்ட பிறவியே தவம் எடுத்தால் வருகிறார். எத்தனை பேர் அதை விட்டு ஓடுறேன்னு சொல்றா பார்த்தா அதுக்கு தீட்சை முறை உண்டு. தானா யாதும் முக்குணமே தான் காட்டியே இக்குணங்கள் அனைத்தும் கண்டதாரிய திருமுடியப்பா சிலைகளைக்கு பட்டு வைப்பாரு. தீட்சை வச்சு குடுமில 108 விதம் உண்டு. ஒவ்வொரு குடுமிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. குடுமி வச்சிருந்தாலே பெரும்புண்ணியம். ஏனென்றால் முகலம் தானா யாகி முன்னின்று வந்த வாடகம் பேசுது வைத்தியம் பேசுது. தானா யாகும் வண்ணம் தனித்திருந்த காலையில அண்ணாளப்பா சூரிய ஒளி தான்படும் பண்ணே சுத்தமாய் தடி திடுக்கேசம் பாரு. சூரிய ஒளியை முறையோடு வாங்குவதற்கு காலையில சந்தி பண்றது காயத்ரி ஓமம் தான் நேற்று வளர்த்திருப்பா அவன் ஆவட்டம். இன்னைக்கு காயத்ரி ஜபம் விசேஷமா சொல்லணும். தீட்சையோடு முறையோடு தானாதி அப்பா தன் சூரியன் தான் ஒளி எழும் முன்னு அவ்வொழி அப்பா முன்மண்டையில் தான் பட்டிடு அக்காவ ஒளியே ஒரு முறை காயத்தை ஜபித்திடு 100 ஜபித்த பலனே தீட்சை வைத்தவருக்கு. அதனால்தான் குடுமி வைக்கணும்னு சொல்றது. குடுமி வைக்கிறத பார்த்து கிண்டல் பண்றதுக்கு அர்த்தம் இல்லை. அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தனித்திருந்த ஞானத்தை தனித்து அறியவே சர்க்குரு சொல்லி தரவில்லையே. குரு இல்லாத வித்த குரு இருந்து சொல்லி கொடுத்தா அந்த குடிமையுடைய அருமை தெரியும். எம்பெருமான் திருவருளால் இதை பற்றி புலங்காயுத சித்தர் சொல்றாரு. எக்குடிமை வைக்கும் உச்சி குடிமை உருவக்குடிமை தக்குடிமை தன்குடிமை தான்குடிமை அறுகுடிமை வறுகுடிமை வாரார இறைகுடிமை சில குடிமை தான்காமி சோழியன் குடிமை சொகுசு குடிமை சுந்தரத்தன் தாண்டாங்கும் குடிமை அக்குடிமை இக்குடிமை எக்குடிமை என குடிமை அது எங்கும் அது இருந்து விட்டால் அப்பா குருக்களே தானாகி வண்ணம் குருவாய் மாறுவானே என்ன பாக்கியம் தெரியுமா. அந்த குடிமை வச்சவாழ போற்றணும். ஆனா
எப்படி இருக்காளோ ஈசனுக்கு தெரியாது.
எம்பெருமான் திருவருளால் ஈசன் திருவருளால் தீட்சை வச்சிருக்கிறது மகா திவ்யம். ஒரு காலத்துல சுதந்திர அடையறதுக்கு முன்னால எல்லாருமே குடிஞ்சு வச்சிருந்தான், அதுக்கப்புறம் எல்லாருமே கிராப்பி வச்சுட்டான். எம்பெருமான் திரு வடக்க போனீங்கன்னா ஒரு சின்ன முடியா வெளியில நிக்கும், கிராப் இருந்தா கூட. ஆகவே அதிலே இது உண்டு, கல்லுக்குள் நெருப்பு உண்டு என்பதை தேய்த்து பார்த்தாதான் நெருப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதிலே இது உண்டு என்று பகுத்தறிவதோ பகுத்தறி, கல்ல நெருப்பு இல்லை என்று சொல்வது என்ன என்று நீங்களே தெரிஞ்சுவிடுங்க. ஏழது நாளாயாகி எண்ணிய காலையிலே தூழது தான் தூக்கி வந்த காலையிலே துழா என்மாலை தாங்கியவனே, வீழது வினையுங்கால் அனைத்து வினைகளும் கடந்து நின்றோனே, என்னே அம்மா காயத்ரி உன்னையே தண்ணி நான் எண்ணி வணங்கினேன். வேதங்களுக்கு மாதா காயத்ரி, வேதங்களுக்கு தான் விட்ட குறை தொட்ட குறை அணையும் எண்ணிய குறையப்பா, ஓர் நாளில தொட்டாது ஜபித்துடு பாருங்க. ஒரு நாளைக்கு லட்சம் முறை காயத்ரி ஜபிக்கணும்னு பெரியவா எழுதி வச்சிருக்கிறான். 168 32 கஷ்டமா இருக்கு. ஆனா லட்சம் முறை ஜபிச்சன்னா உண்டாய் உடல் தாயாகி, முன்தாய் உடல் தாயாகி, பின்தாய் அத்தாயாகி, தந்தாய் தானாயாகி, தான் ஓடும் வெள்ளரம்பும் தானா என்ற காலையிலே அந்நிலை பூண்டாதே பகுத்தறியும் ஆறாத அறிவின் உச்சநிலை பாருன்னார். காயத்ரியை ஜபிக்க ஜபிக்க பகுத்தறிவுல பிரகாசம் வருமா. பேசுகின்ற நாளத்தனையுமே வாசிதனை வீணை கடித்த நாளே, பேசலுற்றோன் ஈசனையே நம்பி பேசிய நாளே, உனக்கென வந்தானாளே நரகஸ்தி. அதுபோல எம்பெருமான் திருவருளால் ஓதிய ஓதிய யாரது ஓதினாலும், உள்ளமது உருவகித்து ஏதேதோ ஓதினாலும், உள்ளபடி வருமானம் வருமோ என்று ஏங்கிய ஓதினாலும், சொன்னது சொன்ன நாளாய் சொல்லியது வண்ணம் மாயே, வந்ததே மகிமை காயத்ரியா, தந்ததே பகித்தறிவு தானாய்ப்பாடுனார். இந்த ஆறு அறிவு பூண்டு இந்த மனித உடல் என்ன ஒரு சிறப்பான நிலை அடையுது பாருங்க. இந்த ஆறு அறிவு பூண்டிருப்பதை பற்றி நாதங்காயின் சித்திரம் மட்டுமல்ல தொல்காப்பியம் பேசுது. ஒன்று அறிவதுவே உற்று அறிவதுவே, இரண்டு அறிவதுவே அதனோடு நாவே, மூன்று அறிவதுவே அதனோடு மூக்கு, நான்கு அறிவதுவே அதனோடு கண்ணு, ஐந்து அறிவதுவே அதனோடு செவியே, ஆறு அறிவதுவே அவற்றோடு மனதே. நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினர் என தொல்காப்பியம் பேசு. எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால வந்து அறிவுதனை முறையோடு வளர்ந்து பின்னே இந்த உடலில் இந்த உயிர் புகுகின்றது. அப்போ இந்த புண்ணியமான உடல் எவ்வளவு புனிதமானது என்று நினைச்சு பாருங்க. நம்ம எவ்வளவு ஒரு சுலபமா எடுத்து விடுறோம் இந்த உடம்ப. எண்ணிலடங்கா பிறவி ஏதேதோ உற்று நீ அறிவெடுத்து, தண்ணில் அடங்கா பிறவி அனைத்தும் கடந்து வந்த காலையில் கடவுளை அளவோட கும்பிடு, ரொம்ப கும்பிட்டுக்காத. என்னையா பிறந்ததே கடவுளுக்காக பிறந்துட்டு, பிறந்தது அத்தனையும் ஈசனுக்கு என்ன பிறந்து, வளர்ந்தது அத்தனையும் உடல் அத்தனையும் ஈசனுக்கு என வளர்ந்து விட்டு, இருக்கின்ற உடல் அத்தனையுமே ஈசனாம ஒலியை எழுத்து விட்டு, இருக்கின்ற வாழ்நாள் அத்தனையும் ஈசனுக்காக கழிக்க வந்து விட்டு, ஏதோ உணவிற்கென்று ஏதோ ஒரு உழைப்பு தேவையே, இருக்கின்ற நேரம் மத்தனும் உழைப்பிலும் ஈசன் நாமத்தை சொல்லி பாரு. அந்த மாதிரி பிறகு எடுத்துட்டோன்னு சொன்னா கூட அதிகமா அதெல்லாம் வச்சு விடாது, சாமி எல்லாம் ஒரு அளவு தான் வச்சு பைத்தியம் பிடிச்சிருக்கும். ரொம்ப பேருடைய நினைப்பு நிச்சயம் பித்தனாய் ஆகின மாட்டாய், பித்தனும் எத்தனாயும் ஆகிவிட்டாய், பித்தனுக்கும் பித்தனாய் நிற்கின்ற பித்தா பிறசூடிய பெருமானே, அத்தனையும் கடந்திருக்கின்ற என் பித்தன் ஈசன் நினை வந்து பித்து பிடித்தாலும் ஞான பித்தேனா, அந்த மாதிரி பித்து பிடிச்சாலும் சேஷாத்ரி சுவாமி அவ ஆத்தல் இருக்கவெல்லாம் என்ன சொன்னா பைத்தியம் பிடிச்சு விடுத்து, ரொம்ப காயத்ரியை ஜபிச்சு விடுத்து, அதனால பைத்தியம் பிடிச்சு விடுத்து, அந்த மாதிரி சொல்லி அவரை வெளியே துரத்துறோம். ஆனா இன்னைக்கு என்ன பண்றா, ஒரு ஆள் இருக்கும்போது புகழ மாட்டான், போக விட்டு தான் ஜமாதி கட்டி கோயில் கட்டி ஆராதனை எல்லாம் பண்ணுவான். நான் சொல்ல பெரியவா எழுதி வச்சுக்க, இருக்கின்ற நாளெல்லாம் ஏதோ தெருச்சாமியார் என்று கூறுவானே, இருக்கும் வரை அவர் காலை பிடித்து தனக்கு உதவி தேடிக்கொண்டு போன பிறகு இன்னவர் என்னே என்னே என்று போடுவான் கண்ணத்தில் பாருங்க. இது நம்முடைய புத்தி. ஆகையினால எம்பெருமான் திருவருளால பெரியவாளை இறைவன் நாமத்தை சொல்லி பித்து பிடிச்சா பிடிக்கட்டும். ஆனா அது இறை பித்து நிச்சயமாக நிரந்தர பித்து அல்ல, ஞான பித்து. பொய்யாது புறங்காகிது தானாகி இன்னாகிது என்னாகிது என பித்து தானாகி பித்த சித்தனும் ஆகிது
அப்பனும் ஆகின்ற நாள் என் அப்பனை நானாக வேண்டி எனக்கு அது சிவப்பித்து பிடிக்குமா இரவு பகல் ஐயங்குகின்றேன் பாருனார் அகஸ்தியர். சிவப்பித்து பிடிக்குமான்னு ஏங்கற வரமாட்டேங்குது. சொல்லாத நாளெல்லாம் சொல்லி திறந்த நாளெல்லாம் ஈசா ஈசா என கதறாத நாளெல்லாம் வீடு திரைத்த நாள் என்று இயங்கிறேன். பின்னையே நாளது ஒரு நாள் படாத படிப்பெல்லாம் படித்து வைத்திருக்கின்றேன். ஒரு படிப்பிலும் கிட்டவில்லையே என் ஈசங்காட்சி. என்ன நீ படித்து நீ ஏது நாள் தொட்டி நீ வாழ்ந்து வாழ்ந்து எதை கண்டாயோ ஏதோ முறையோடு வாழ்ந்தேன் அழிவே நடுவிலே என்று கூறவே. நாதனை உணர்ந்தாயா? நிற்கின்ற நாதனை எண்ணினாயா? ஏது நாள் தொட்டி நீ ஒரு நாளாவது கேட்டாயா? ஈசா உனக்கென எடுத்த இவ்வுடலை உனக்கென இழைக்கின்றேன், உனக்கென பார்த்த உடலை உன்னோடு சேர்க்கின்றேன். என் சிவனே எங்கது உள்ளனையோ ஏதது உள்ளனையோ எங்கது பிறந்தனையோ கொடுத்த பிறவி உனக்கென இல்லாமல் ஏதோ வீடு கிடைக்கும் பிறவியாகுமோ? சொல்லாத நாளெல்லாம் துணியாத நாளெல்லாம் துவண்ட நாளெல்லாம் என் ஈசா உனக்கென வாழ்ந்த பிறவி, வீணுக்கென வளர்ந்த பிறவி அல்ல, வேதனையால் கழிந்த பிறவி அல்ல, வாக்கில் நினைவில் தூங்காத நினைவில் அத்தனை கழித்த சுத்த சிவப்பிறவி என அறிவாயே. அறிவதற்கு பிறவியை அடைவதற்கு பெரும் பாக்கியம் செய்திருக்கிறோம். ஆனா பேசாத நாளெல்லாம் ஏதோ வெள்ளி திரைப்படத்தில் வருகின்ற ஆட்களை காண எத்தனை பிறவி வருகிறது பாரு. சொல்லாத நாளெல்லாம் சொல்லிய ஈசன் நாமத்தை கேட்கல விரல் விட்டு எண்ணிடலாம் என கூட்டம் வருது பாரு. புலங்காயிடுச்சு. பேசாத நாளுக்கெல்லாம் பேச்சுக்கு வீணு கிடைத்த நாளல்ல இது. வீணா இருக்கின்ற நேரம் எத்தனையோ வாழ்நாளை வகுத்து நீ தந்த நாள் அத்தனையுமே இங்கு நீ கழிக்கின்ற நேரமே நீ பிறந்த நேரம் என அறிவாயி என்றாரு விளப்பாவிசித்த எம்பெருமான் திருவருளாலே. ஒவ்வொரு அறிவு கொண்டு பகுத்து அறிகின்ற அறிவு பெற்று ஈசனை அறிகின்ற வேண்டும் அறிய வேண்டும் எண்ணம் வர்றது கஷ்டமா இருக்கு. பக்தியில இருக்கிறவான் சொல்லி விடுறவா கூட கஷ்டப்படுறா. பசங்க சாமியார் ஆயிட போறான் அவ்வளவு சீக்கிரம் ஆயிடுவானா? பின்னையே ஆகும் முன்ன உன்மகனை நீ துரத்தி சாமியாய் போகும் என்றாலும் போட்டது போல் வெளிச்சென்று பெண்ணை பார்த்து மனம் முடித்து வந்து விழுந்து வணங்குவானே. அப்பே எழுதி வச்சுட்டாங்க எல்லாரையும் ஆக்க முடியாது. அதே போல இந்தியில ஜாலம் கட்டுகின்ற மாயம் எல்லாம் யாரையே துறவியாய் ஆக்குவோம் யாரையே இல்லற வாசியாய் ஆக்குவோம் என்று ஏற்கனவே எழுதி வைத்துள்ளனர் வாரே. பிறக்கும் முன்னே ஐயன் பிரமனேன்னாரு. எல்லாரும் ஜாமியர் ஆயிட முடியாது, எல்லாரும் சம்சாரியாவும் ஆயிட முடியாது. சாதம் நிலை தொட்டே அப்பா தம் சாரி என்றார். இங்கிலீஷ்ல தம்முன்னா கொஞ்சம், சாரின்னா மன்னிச்சுங்கோன்னு அர்த்தம். கொஞ்சம் மன்னிச்சு கொண்டு செய்ய வேண்டிய இது ஒய்ஃப். எதையுமே ஆர்டர் பண்ண முடியாது, கொஞ்சம் மன்னிச்சுக்க தெரியாம செய்துட்ட கண்டுக்காத. அதுபோல நிலைகள் கடந்த இதை நான் சொல்ல அகத்தியர் சொல்றாரு. நிலைகள் கடந்த காலையில சிறிது நேரமே தெரியாமல் ஏதோ கூறிவிட்டு பிறநடுவ புகழுவேன் கவலை கொள்ள வேண்டாம் என்றே தூண்டி விடுவார் இக்கலியுக புருஷன். அதுபோல இந்த சம்சாரியா பிறந்து என்னென்ன கஷ்டம் அல்லல் பட்டு பெரும் பிறவி எடுத்துப்பட்டு இருப்பாளோ அவள் ஓடிடுவாளோ மீண்டும் திரும்பி என்னை வந்தடைவாளோ ஏது நாள் இருக்கணும் ஏறாத இடம் எத்தனையோ யார் யாரோ சம்பந்த உறவு கொண்ட நிலைகள் அத்தனையுமே கூறி வந்த காலையில ஒன்று சேர்க்க தலைவிதி இவ்வளவு நாட்கள் ஆகுது பாரு. பிரிந்தால் கூடுவதற்கு எவ்வளவு கஷ்டம் பாரு. அது போல இந்த மனித பிறவி இறைவன் அறியாமல் பிரிந்துட்டா திருப்பி மனித பிறவி கிடைக்குமான்னு யோசிச்சு பாருங்க. நிச்சயம் கிடைக்காது. போனால் வராது, பொழுது போனால் நிற்காது. கடையில் விற்கும் பண்டம் அல்லையே. போனால் வராது, பொழுது போனால் நிற்காது. கடையில் விற்கும் பண்டம் அல்லையே. பிண்டமது ஈசன் கொடுத்த ஞான பண்டம் அது. இது பாரு இப்பானை ஓட்டையை உடைத்து விட்டார். எப்பானையாய் மறுவாயோ கல்மண் கட்டி பானையும் ஆகுவாயோ. எடுத்த பிறகு ஈசனை அறிவதற்கு பிறந்தவரை ஏசிய நீ வந்திடாதே, பேசிய ஈசனிலை கொண்டுடுவாய். ஈசனை பற்றி பேசி பேசி பேசிய பிராணனை விடணும். ஆனா எல்லாருக்கும் ஆசை சாகும் போது மாத்திரம் நம்ம சிவாயான்னு சொல்லிடணும், பகவத்கீதை படிச்சுடணும், சிவநாமத்தை சொல்லுண்டே போயிடணும் நினைப்பா. நிச்சயம் போவாது. ஏன் பிறந்த நாள் அத்தனையும் அன்னவர் இருக்கு இன்னவர் இருக்கு என்று அவர் பால் இவர் பாலே பொய்யும் புரட்டும் பேசி இரவு நாளெல்லாம் கழிந்து விட்டு போகும்போது மட்டும் ஈசன் நாமம் வருமா? நிச்சயமாய் வந்திடாது. வாய் திறந்து பேசலுற்றேன். கொண்டது நாள் அப்பதா கிடைத்த நாள் அத்தனை ஈசன் நாமத்தை விடாமல் ஜபித்திருந்தாலே பேசும் போது ஈசன் விரும்பினால் வரும் பாருண்ணா. அங்கேயும் போடி வச்சான். ஆகவே அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைக்கணும். சொல்லி வச்சு சொல்லி வச்சாதான் ஈஸ்வர நாம வரும்.
ஈஸ்வர நாம அவ்வளவு கஷ்டமானது, ஆனா மிக சுலபமானது. அறிகின்ற பிறவியால் அறிந்து எப்பா,
அத்தனையும் பிறவி கண்டெடுத்த காலையிலே இப்பிறவி எப்பிறவி எப்பிறவி தப்பாமல் வந்த பிறவி சொற்பிறவி தானா அடங்கும் காரை சுத்த பிறவி தானா எடுத்த பிறவி நின்றது கட்டி என்ன பிறவி கொண்டாய்?
இறை நாமத்தை அமர்ந்து ஆசுவாசப்படுத்தி கேட்கணும். நம்மன்னா பஸ்ல ஏறி வேலைக்கா போவோம். ஏ நின்ற கால் சொன்ற கால் கொடுத்த கால் ஓடிய கால் சென்ற கால் ஏதது எங்கது ஓடுங்கால் நின்ற கால் நின்ற வண்ணமாய் ஈஸ்வர நாமம் கேட்டால் கொண்டது உச்சி வழி ஏறியது பாத வழி சென்றுடும் பாருங்க. இறை நாமத்தை அமர்ந்து கேட்கறதுக்கு யோக தத்துவம் எழுதி வச்சிருக்கார். நிற்கும் போது நம்முடைய பலம் எல்லாம் உதிரம் எல்லாம் லெக்க நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப உச்சி இடம் காலியாயிரு. அமரும் போது என்னன்னு பாதி மடிஞ்சு பாதி மேல இருக்கு. அப்ப ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன், கால் பக்கம் அதிகமா ரத்தம் போகாது, இடுப்புல இருந்து தலைப்பக்கம் அதிகமா போகும். அப்ப போகும்போது இறைநாமத்தை கேட்கும் போது அதை கபால வழியாய் சென்று காரணத்தால் உருவுதிரத்தில் தானேறும் வண்ணம் உருவகித்து நின்ற காலையில் ஏறுகின்ற ஈசன் நாமம் நிலையாய் நிற்கும் பாரு. இது யோக தத்துவம். ஆகவே நின்றது கட்டிடாதே, நடந்தது கட்டிடாதே, அமர்ந்தது சொல்லிடுவாய் ஆனந்தமாய் புகந்துடுவே. தாராய் நின்று தான் வந்த காலையில ஊனாய் நின்று உருவகித்து வந்த காலையில் ஊனுக்குள் ஓடும் உயிரம் அத்தனையும் ஈஸ்வர நாம அமர்ந்து கட்டிட்டுமே அகத்தி. அதுபோல எம்பெருமான் திருவருளால் ஒவ்வொரு நிலைகளில் ஒவ்வொரு விதமாக வருகின்ற இந்த உயிர் கடைசியாக பல நிலைகளை கடந்து மனித உடலை தேர்ந்தெடுக்கிறது. அப்பொழுது பாருங்க மனித பிறவி எவ்வளவு கடினமான பிறவி, எவ்வளவு விளையாட்டா கழிச்சுடுறோம் நம்ம. கிடைப்பதற்கு அரிய பிறவி தான் எடுத்த வந்த காலையில் உலகம் அனைத்தும் ஒன்றாய் நிலைத்து அனைத்தும் ஓர் சக்தியில் உருவகித்து ஏதோ தர்மம் அது ஒரு பக்கம் உள்ளது என்றால்தான் கிழக்க சூரியன் உதயமாகும். கிழக்க சூரியன் உதிக்குதுன்னா எங்கேயோ யாரோ நல்லவா பெரியவா இருக்கிறான்னு அர்த்தம். சூரியனது திக்கு மாறி தான் கலந்து விட்டால் அங்கது வந்தது அழிவு காலம் என எழுதி வைத்து விட்டோம். எங்கேயோ காயத்ரி ஜபிக்கிறவா, காயத்ரி உண்மை சொல்றவா எல்லாம் இருக்கிறா, அதான் சூரியன் இன்னும் கிழக்காவது இல்லாம மேற்க உதயமாயிடும். எம்பெருமான் திருவருளர் தெய்வ சக்தி எங்குமா எல்லாமா எனத்திலும் இருக்கிறது என்பதை உள்ளத்தால் தான் உணரும். இந்த உள்ளத்தால் உணர்வதற்கு ஒரு பிறவி வேண்டும் என்றால் அது மனித பிறவிதான். இந்த மனித பிறவியில் அறிய வேண்டிய பொருள் ஒன்றே ஒன்று. ஒவ்வொருத்தருக்கும் அம்பிஷன் என்னான்னு கேட்பார் எங்க குருநாதர். நான் கலெக்டர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், உங்க அப்பா என்ன புரோகிதர். அது வானாசாமி வருமானம் இல்லை. பேசுகின்ற நாள் அத்தனையும் பேசியே திரிந்து அடியான் குருநாதர் பண்டாரமா சஞ்சிதான தெருவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஏசிய நாளெல்லாம் ஏழு நாள் தொட்டது அப்பா, ஏதது நாள் அப்பா ஈசன் படி அளந்தால் முன்வினையில் கொடுத்தது இவ்வினையில் வருமே. நீ யாரா இருந்தாலும் சரி, நீ பெரிய போஸ்ட்ல இருந்தாலும் சரி, சின்ன குருக்களா இருந்தாலும் சரி, உன் தலையில இவ்வளவு ரூபாய் எழுதி வச்சிருக்க அவ்வளவுதான் வரும். எக்ஸ்ட்ரா ஆசைப்பட்டா நிச்சயமா வர. அது போல படி அளந்தவன் முன்னைய எழுதி வைத்தால் அப்படியே அதிகப்படியாக்க பிச்சை எடுக்கின்றனையோ. என்னீசன் பிச்சாநாதன் பிச்சை நைடு நாயகன், பெருவழி நாயகன் புரியாத நாயகன் அனைவருக்கும் பிச்சை இடுகின்றான். அவருக்கு தொண்டி செய்யவோ எங்குகின்ற இறைவனுக்கு தொண்டி செய். உன்னை தேடி கதவை தட்டு வர வேண்டியது உனக்கு இருக்கிற பிரார்த்தம் இருந்தா, இல்லா போனா நீ அமெரிக்கா போனா கூட வர. எம்பெருமான் திருவருளார் இவ்வாறு ஒவ்வொரு இனங்களில் கடந்து வந்த பிறவி எத்தகைய அரிய பிறவி பாருங்கள். அரிது அரிது மானிடனா பிறத்தல் அரிது நாங்கள்தான் பெரியவங்க. கிடைப்பதற்கு அறிய பிறவனால அரிது அரிது மானிடனாய் துரத்தல்லது. ஏதோ எடுத்த பிறவி, எண்ணிலே எண்ணி வந்த பிறவி, எண்ணில எண்ணி வந்த பிறகு இத்தனை பேர் எடுத்துட்டு சொல்ல முடியாது. கொண்ட நாயாய் எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாயோ, கொண்ட எலியாய் கொண்ட பூச்சியாய் கொண்ட வாம்பாய் கொண்ட கனியாய் எத்தனை பிறவி எடுத்தாயோ, ஏதேது பிறவி எடுத்தாய். இதுக்கா கண்ணொளி சித்தன் ஒருத்தர் அற்புதமாக இருந்தார் தென்னாட்டில். அவர் என்ன சொல்றாரு, கண்ணொளி சித்தன் அவர் பார்த்தால ஒளி கக்கும். 90 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் என்ன சொல்றாருன்னா, எண்ணிலை நாயகன் ஐயன் பேயாகவே பிறந்தேன் பல கோடி ஆண்டாய், பின்னரே பெருமான் திருவருளால் ஏதோ ஞானியின் தூசி காற்று பட்டிடாதே மனித பிறவி கிடைத்தது. பாருங்க பெரியவங்க காத்தனம் மேல படணும். எத்தனை பேர் 3 பேரை போய் தரிசனம் பண்ணிருக்கா அடியன் போற முறை கூட சொல்லியிருக்கேன்.
கர்னூல்ல மூணு பேர் சங்கமாயிருக்கா, கிடைப்பதற்கு அரிய காட்சி எல்லாம் சொல்லணும். ப்ரப்போஸ் பண்ண சார், ஆக்சன்ல இறங்க முடியல, எதை தான் இறங்குவான். எண்ணில் அடங்கா இத்தனை பேர், மூணு பேர் ஜாயின் பண்றது ஒண்டர் இன் லைஃப். கர்னூல்ல சேர்ந்திருக்கானா, போய் பாக்குறேன் போய் பாக்குறேன் ரொம்ப சொல்றான், அப்புறம் போகலன்னு சொல்றான் ஆன்சர். எனக்கா வருத்தம் வருது, ஏன்னு கேட்டீங்கன்னா மூணு பேரை பார்த்தா என்ன பெருமை என்று அகஸ்தியர் எழுதி வச்சிருக்கிறார். மூவர் இனத்தான் காமகோடி பீடத்தான், ஒன்றாய் காணவே பல கோடி பிறவி எடுத்திருக்கிறது. பின்ன அவன் துறந்த துறவு, அவர் துறந்த மாதிரி யாரும் துறக்க முடியாது. அவருக்கு தெரிஞ்ச மீமாம்சம் வியாகரணம் பாஷ்யம் எல்லாம் வச்சுட்டு காசி யூனிவர்சிட்டியில போனா 10,000 ரூபாய் சம்பளம், சமத்தா போய் உட்கார்ந்து அண்ணா சாப்பிட்டு இருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு பின்னைய மக்களுக்கு பெருமான் என்று ஏகனா தொட்ட அனைவருக்காகவும் வழி வழியாய் தெரு வழியாய் நடந்து பின்னைய யாருக்கும் ஏகனா தொன்று அவரை துறந்த துறவி யாராலும் துறக்க இயலாது. பாரு அந்த மாதிரி துறந்தவா, உச்சிக்கருடன் உடுவகித்து வந்த காலையிலே அச்சிக்கருடன் தானாய் சுத்தும் மண்ணும் போது துறவரம் கொள்ள வேண்டும் என்ன. துறவரம் ஒருத்தன் கொள்ளுகின்றான், இவன் தெய்வ அம்சம் என்றால் எப்படி கண்டுபிடிக்கணும், ஒரு வழி வச்சுக்கிறா தெரியவா. இதுதான் சித்தர் ரகசியம். சித்தர்களுக்கு சில ரகசியம் எதுவுமே கிடையாது. இதே ஐயப்ப சாமியே அதனுடைய மூட்டை ஒண்ணு இருக்கு, அந்த அந்த திருவாபரண பெட்டி, அந்த பெட்டியை 20-30 பேர் தன்னோட அசைக்க முடியாது. அதை ஒரே ஆள் தூக்கின வருவான். பானா எது கலை கட கட கண்ட கட 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 கண்ட கட கட கல கல கட 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 என குடு குடு என குட்டு குடு குடு என தக்கு தகுத தகுதொகுதொக்கிமிதிகிட்டாசானர் ஈசன் புகுந்தால் தூக்கலாம் பாரு, தூகாத சுமைகாத நிலைகளத்தனையுமே அருளகிறார். சுமக்க முடியாத சுமையத்தனையுமே ஈசன் உனக்குள் புகுந்து விட்டாய், என் ஆசானா இருக்கின்ற முருகன் தூக்கிவிடுவாய். அதுபோல எத்தனையோ மைல் காட்டு வழியா ஒருத்தன் தூக்கினு வருவான், அவனுக்கு கவராய் நிற்பனே கருட ஆழ்வார் பாருங்க. நிச்சயமா மண்டையில உடம்பே கொச்சின்னு போடுவாரு. பிராக்டிகலா பார்த்தவங்க அனுபவிச்சவங்க இருக்கிறாங்க, அது மடகரத்துக்கு வந்து அது பெரிய சப்ஜெக்ட், அது ஐயப்ப பிரபாவம். ஆகவே எம்பெருமான் திருவருளால் அந்த மாதிரி தூக்கக்கூடிய சக்தியை இறைவனாய் அந்த ஆபரணத்தை அணிவதற்கு கருடன் வருவான், ஒரு கருடன். ஆனால் எவன் ஒருவன் ஞான துறவு கொள்கின்றானோ அவனுக்கு இருகருடன் வட்டமிடும். அந்த மாதிரி எம்பெருமான் பெரியவா, அவளை கூப்பிடுற முறை இருக்கு. பெரியவான் கூட கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. கனிந்த கனி கனி பழக்கனி இப்படித்தான் அவளை அழைக்கணும். ஆகவே கனிந்த கனியை கனியும் பழக்கனியும் இக்கனி எக்கனியை எடுத்தது துறவரம் பூனவே வந்துவிடும் காலையில் இருகருடன் வட்டமிட்டு வருவார். இவ்வட்ட காட்சி கூறுவ எவிடன்ஸ் இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட்ல. இந்த மாதிரி காட்சி கொண்டவரை காணாது இருந்து விட்டால் எப்பி ரவி எடுத்தும் பறையில் இல்லை. என்ன பெரிவா பெரிவான் வகையில சொன்னா பத்தாது, கடலாத்த எழுதினு போட்டதுனா பத்தாது. அவ சொல்படி எவ்வளவு நடக்கிறோம், எத்தனை பேர் காபியை விட்டுட்டோம் யோசிச்சு பாரு. நிலைத்து தானா யாகம் பண்ண இந்த காபியை பத்தி வாடகம் சொல்லு. நினைத்து தானா யாகம் பண்ணும் தனித்து இருக்கும் காலையில் நிறமத கருமை நிறா உள்போனால் உடலையும் கருமையா ஆக்குங்க. நஞ்சு இருக்குதான் பின்னையே பெருமானே பாலை எப்படி கொடுக்குதுன்னு பசுவாடகம் சொல்லுது. கோமாதா மகிமையில பசுவாடகம் பாலை பத்தி பேசு, பால் கறந்து 3 மணி நேரத்துல பாலை கொதிக்க வச்சு குடிச்சிடணும், பின்னையே அது நஞ்சாகும் பேரெடுத்துப்பாரு. எல்லாம் கவர்ல போட்ட பால் நஞ்சதாக குடிக்கிறோம். ஆகவே எஞ்சியது இருப்பினும் யாரும் அப்பா அஞ்சு அமிர்தத்தை அருந்துவதில்லை. பின்னையே எது நாள் தொட்டது வந்த காலையில் என்னையே அருந்துகின்றோம் நஞ்சு. இதையெல்லாம் அறிகின்ற அறிவுதான் பகுத்தறி. எதை எதை எப்படி அனுபவிக்கின்ற எண்ணத்தை வச்சுட்டு அதனால இறைவன் அறியாமல் கழிகின்ற நாளல்ல, இனே கழிந்த நாள். அறிவதற்கு அறிய பிறகு எத்தனையோ நிலைகளை கடந்து வந்த பிறகு நல்லவை தீயவைகளை இன்பமும் துன்பமும் கூட்டி எடுத்து வந்து பார்த்த பிறகு இத்தனை பிறவிகளையும் கடந்து வந்த பிறவியை என்னெல்லாம் விளக்கிய பிறவி என்று மணிவாசகர் சொல்ற. உத்தமமாய் உருவகித்து வந்த காலையிலே மணிவாசகன் ஒரு வாசகத்தை கூறிவிட்டான். என்னே புல்லாய் கூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் என் பெருமான். எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் பாருங்க, கல்லாகும் புல்லாகவும் பூண்டாகவும் மரமாகவும் பேயாகவும் கணங்களாகவும் அனைத்து பேய் இருக்குதான் ஒரு கேள்வி உண்டு. பேயாகவும் கணங்களாகவும் அது பேய் மகிமின் பேசலாம் பேசலாம். என்னால நிலைகள் அத்தனையுமே கண்டகாலையில் கொண்ட கணங்களா இத்தனையும் எடுத்து அசையும் பொருளாகவும் அசையாத பொருளாகவும் அனைத்து பொருளாகவும் இருக்கின்றவர் சிவன் ஒருவனே. இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஓர் அறிவு படைத்த புல்லாக இருப்பதற்கு முன்னாக கல்லினுள்ளும் அணுவாக உயிர் இருக்கின்றது என்பது உறுதிபட உரைக்கின்றார் மணிவாசர். ஆகவே கல்லாக இருப்பதற்குள் அணுவாக உயிர் இருக்கின்றது என்றால் தெய்வ சக்தி இல்லாத இடமே இல்லை, அனைத்து இடத்திலும் வியாபித்திருக்கின்றது என்பது பொருள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? கடவுள் உண்டு, கடவுள் உண்டு என்பதை கிட்டமாக தெரிகிறது. தானது ஆகவே தனித்திருந்த காலையிலே கடவுள் உண்டு, கடவுள் உண்டு என குறித்ததை உறுதியாக கூறுகின்றார் என் மணிவாசகம். பாரு, கடவுள் உண்டு என்பதை உறுதிபட கூறுகிறது மணிவாசகம். அதாவது புல்லாகவும் கல்லாகவும் பறவையாகவும் விலங்கினங்களாக இருக்கின்ற பொருள் பல இனங்கள் அத்தனையுமே இயற்கை பொருளை காடுகின்றன. ஆனால் அந்த இயற்கை பொருளின் உள்ளே இவர்களை இயக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு இறை பொருளை உணர்வதில்லை. அதோடு மட்டுமா, மலர்களிலே மது உண்டு மகிழ்வதுடன் பறந்து திரிகின்ற வண்டினங்கள் எல்லாம் மதுவாகிய இறையை தேடுகின்றனவே ஒழிய அந்த மலருக்குள் மறைந்திருக்கும் மகாதேவனை தேடுவதில்லை. விரிந்த வானத்தில் பறந்து திரிகின்ற பறவைகள் அத்தனையுமே பரம்பொருள் உண்மையை உணர்வதில்லை. வெளிச்சத்தை வெறித்து நோக்கின்ற விலங்கினங்கள் அத்தனையில அந்த ஒளிக்குள் ஒளிந்திருக்கும் என் ஈசனை உணர்வதில்லை. இதற்கு காரணம் எது? நாம் கேட்டுக்கிறோமா, என்னமோ பறவை பாகுதி, என்னமோ விலங்கு பாரு, நமக்கு என்னையா? ஏன் ஒளி தெரியவில்லை? அவைகள் அனைத்திற்கும் ஓர்ந்து உணர்வு உணர்வு அறிவுகளை ஓர்ந்து உணர்வு உள்ளத்தை பெறவில்லை. ஆனால் மனிதன் ஒருவன் தான் ஓர்ந்து உணர்கின்ற உள்ளத்தை பெற்றிருக்கின்றான். ஓர்ந்து உணர்வு உள்ளத்தை பெற்று இரவும் பகலாய் பல ஆண்டுகள் கழித்து விட்டோம். வாழ்ந்த நாள் என்ன வாழ்க்கை, கொண்ட நாள் என்ன வாழ்க்கை, கொடுத்த நாள் என்ன வாழ்க்கை, புரியாதிருந்த நாள் என்ன வாழ்க்கை? போகத்திலும் பொன்னிலும் பொருளிலும் என் பெயர் வருமா, உன் பெயர் வருமா, பேருக்கும் புகழுக்கும் பேச்சிற்கும் இடத்திற்கும் வாழ்ந்த வாழ்க்கை இருந்து என்ன சொல்லுகின்றீர்? இச்சவியால் கட்டி வெளியில் விட்டு விடுவேனே. என்னாயா மாமலா கத்துல கத்தி நீ கத்தி கிடக்கிற இதை கேட்டதில் விட்டு போறேன். இத்தனையும் கத்துகின்ற நாளுக்காக யாம் வரவில்லை. என் தத்தெடுத்த எந்த குருநாதம் கொடுத்த மொழியார் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் எனவே வாய்திருந்து முழங்குகின்றோம் ஈசனருளாலே. ஆகவே மனிதனை மாண்புடையனாய் ஆக்கி அவனுடைய மகிமை உணர்த்துகின்றவன் சிவன் ஒருவனே. மாயைகளை களைய வல்லதொரு மகிமை பொருந்தியவன் சிவன் ஒருவன் தான். சிவனுக்கு ஈடு இணையோ நிகரோ யாரும் கிடையாது. பொன்னிலும் மண்ணிலும் மகத்திலும் மாங்கார நிலைகளிலுமே எண்ணிலும் ஏக்கத்திலும் எதிலும் யார் கலந்திருந்தாலும் எத்தைவமாயிருந்தாலும் எவ்வுரு எடுத்திருந்தாலும் அவ்வுருவெல்லாம் எம் சிவனே, சிவனுக்கு நிகர் சிவனே. வாதுநாள் தொட்டு அனைத்தும் கடந்த காலையிலே வாதுநாள் வச்சு அப்பா வைத்தியங்கள் செய்திருந்தாலும் போகுனா தனித்திருந்த என் பொன்னார் மேடியன் துணர்வரும் நாயகன் துணர்வரும் மூர்த்தி என் நீச நாயகன் சிவனுக்கு நீகர் சிவனே. பேசுநாள் தொட்டு பொறியாத நாள் எல்லாம் புரிந்த நாள் அத்தனை புரிவகி திருந்த காலையில் எத்தைவம் எங்கனுமா யார் அது எங்கும் வணங்கியிருந்தாலும் அத்தைவ உருவல்லா நிற்பவன் என் சிவனே. சிவனது காலையிலே தங்கியிருந்த காலையில் சிவனுக்கு ஈடு இல்லை, சிவனுக்கு சொல்பொருள், சிவனுக்கு நிலை, சிவனு கடந்த காலை அனைத்தும் சிவ உருவமே. எங்கது ஏதோ தெய்வங்கள் எங்கது இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் வந்த தெய்வங்கள் உருவம் எம் சிவன் கொடுத்ததே. சிவன் நிலை அனைத்தும். ஆகவே சிவனை தவிர வேறு எதுவும் கிடையாது. சர்வம் சிவமயம், தானாய் ஆகும் மயம், சொல்லும் சொல்மயம், பேசும் நிலைமயம், பேசா எண்ணின் மயம், ஏகுனா தொட்டமயம், தொடு முன்னே தானாய் காக்கும் மயம், தழித்திருந்த காலையில் தனித்து 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 ஏதாந்த நிலைகள் ஒத்தெடுத்து வந்த காலையில் சிவனுக்கு நிகர் சிவனே, பொல்லாத நாளெல்லாம் முடியாத நாளெல்லாம் அல்லும் பகலும் உனக்கென்ன ஏங்காத நாளெல்லாம் வீணிக்க மனைவி மக்கள் என்று ஏங்கி ஏங்கி அழுத நாளெல்லாம் சொல்லாத மாமனார் மாமியாருடன் சேர்ந்து அவர்படும் பாடை எல்லாம் கேட்ட நாளெல்லாம் பொண்ணுக்கும் பொருளுக்கும் வேலைக்கும் நிலைக்கும் கலைக்கும் அனைத்தும் கடந்த நாளெல்லாம் ஈசனுக்கு வேண்டாமல் கழித்த நாளே சொல்லாத நாளப்பா ஈசா சிவஜிவா சிவஜிவா என்று உன் வாய் கொடுத்து பேசாத நாளெல்லாம் பிறவா நாளாயாச்சு பேசலுற்ற நாளெல்லாம் ஈசனுக்கு அர்ப்பணித்து நீ வாழ்ந்து என்ன பயன் சிவனை அறியாமல் கழிந்த பிறவி வீணுக்கு இழைத்த திரை. அந்த மாதிரி சிவன் ஏன் அவன்தான் சிறந்தவன் என்று கூறுகிறோம். அவன் ஒருவனே பிறப்பிறப்பு இல்லாதவன், அவன் ஒருவனே அழிவில்லாதவன், பிறப்பிறப்பு இல்லாதவன் என்பதற்கே கோடிபாட்டு எழுதுகிறார் அகத்தியர். சொல்லாத நாட்புரிய நாளாகி ஆகி எல்லா கணங்களும் அனைத்து அண்ட சராசரங்களும் சொல்லும் நிலைகள் அத்தனையுமே அடிந்து விட்டாலும் துரியாதீதனா ஒரியுமையும் அசையாத ஈசனுக்குள்ள அண்ட சராசரத்தில் உள்ள அத்தனையும் அழிந்தாலும் ஈசனுடைய கண்ணுமையில ஒரு ரோம அசைகின்ற நேரம் இல்லையா. பின்னைய பெருமான் எடுத்த காலையிலே பேருநிலைகள் கொண்ட வந்தவர், அன்னையை அடுத்து வந்த காலையிலே அவனே பிறப்பிறப்பில்லாதவர், என்றுமே அழியா நிலை பூண்டவர், ஏங்கு நாள் தொட்டனைக்கும் எங்கு நீ வந்திருந்தால் என் சிவனுக்கு ஏழு நாள் குறித்து கொடுப்பாய், பின்னையா எங்கது நீ வந்திருப்பாயோ, என்னைய முனைகள் கழித்திருப்பாயோ, என்னிலே வந்த காலையிலே என்னையே தொட்டு வந்தகால் என்னில் ஏங்குகின்ற நாளத்தனையும் சிவனுக்கென வாழ், வாழ்ந்தால் சிவனுக்குன்னு வாழணும், இல்லையா வீணுக்கு இருந்த நாளெல்லாம் எதுக்கதுக்கோ வாழறேன், அவருக்குன்னு நான் வாழறேன், இவருக்குன்னு நான் வாழ, எனக்குன்னு நீ வாழ், உனக்குன்னு நான் வாழ், பாட்டு தூயிட்டு நிலை கொண்டு கண்ட காலையில நோகுகின்ற நாளத்தனையும் சிலை கொண்டு வந்த இக்கணவன் என்று நாள் வருவான் என்று அத்தனை அம்மனை வரவில்லையா என்று பகலாய் இரவு பகலாய் ஏங்கி ஏங்கி பாடுகின்ற நாளெல்லாம் திருவாசகத்தை பாடையா. சொல்லாத நாளெல்லாம் சொல்கின்ற சொற்பொன் கடந்த நாள் என் ஐயன் மணிவாசகன் சொன்ன நாள் அவ்வாசகத்தை திருவாசகம் எனவோ ஈசன் கையெழுத்தொப்பம் இட்ட வாசகம் ஐஎஸ்ஐ முதிரபுத்திரன் ஈசன் கையொப்பம் இட்ட வாசகம் திருவாசகத்தை ஒரு நாளாக்கு ஒரு முறையாவது ஓதாமல் இருக்கலாமா. ஆகவே தெரியாத பாட்டில ஓத சொல்ல, சமஸ்கிருதத்துல சொல்ல சொல்லல, தெரிஞ்ச தமிழ் லோக்கல் டங்குல சொல்லுங்க. திருவாசகம் அவ்வளவு ஒரு விசேஷமா, அவ்வாறு அத்தனையும் அழிவுகளை அழித்து அழியாத நிலை பூண்டிருப்பவன் சிவன் ஒருவர். வேதங்களாலும் வேள்வியாலும் வேண்டி நிற்கின்ற தவங்களாலும் முன்னையே பின்னையே எத்தனை நாள் ஏகி ஏகி வந்திருந்தார் அத்தனை நாள் அத்தனையுமே தாண்டி இருக்கின்றவன் சிவன் ஒருவனே. ஐயா வேலைக்கு போறனா வருமானம் இல்லை, ஆகியதான் போக முடியாதவன போன்னு தாழ்றது பொன்னார் மேரையன் புருஷடை நாயகன் பொறுப்புடன் வேலையை முடித்து விட்டார் பின்னையும் செல்லென்றால் எங்கடி செல்வார். ஒருவனுக்கு இத்தனை படி அரிசி இத்தனை மூட்டை அரிசி இத்தனை பருக்கன்னு எழுதி வச்சுக்கவா ஈசன், அதுக்கு மேல ஒரு பருக்கு சாப்பிட முடியாது. பொன்னார் மேனியன் எந்தோந்தி உள்ள இன்னார் மேனியன் ஏறுவோர் பறந்த காலையில் அண்ணார் ஈசன் இத்தனை பருக்க என்று எழுதி வைத்துள்ளார், அது முடிந்தால் புறப்பட்டுடுவாய் என்ன. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம எக்ஸ்ட்ராவா சாப்பிடுவோம் எடுத்து வச்சு சாப்பிடுவோம், நடக்காது. நான் அது நீ அது என்றும் எண்ணிய வண்ணம் சேர்த்தது பொருள் அத்தனை சித்தன்பால் சிவன்பால் ஆணையால் நடப்பு. அது போல ஒவ்வொருத்தரும் எந்த இடத்துல எவ்வளவு பாக்கி செய்யணுமோ அவ்வளவு நாள் வரைக்கும் அங்க இருப்பான், அது முடிஞ்சுட்டு அடுத்த கட்சம் அவ அங்க இருக்கவே மாட்டான். நம்ம நினைச்சுடுறோம் இருக்க போறோம் நினைச்சிடுறோம். அதுபோல் எம்பெருமான் பிறப்பிறப்பு இல்லாத ஒருவன் என் ஈசன் ஒருவரே. இதைதான் பிறப்பினி பிஞ்சகன் பேரருளார் இறப்பினி யாவர்க்கும் இன்பம் அருள் துறப்பினி தன்னை தொழிலும் தொழுதால் மரத்திலே மாயா விருத்தம் மாமேன் திருமூலர் சொன்னார். பிறப்பில்லாதவன் மாயைகளை களைபவன் மாயைகளாம் அனைத்து ஓட்டி மாயாவிரைகளை கடந்திருக்கின்ற மன்மத நிலைகள் சுந்தரமாய் தாக்கும் மண்ணும் அத்தனை நிலைகளை எடுத்தோத வல்லவனாயிருந்த காலையில் தன்னிலை தனித்து ஏகு நாள் தொட்டனில் அனைத்துமாய் நிற்பவன் சிவன் ஒருவனி. அத்தகைய பிறப்பினி பிஞ்சகன் பேரருளாளர், சாதாரண அருளாளன் அல்ல பேரருளாளர். தெரிந்து எத்தனை பேர் விடாமல் பற்றினீர்கள், பற்றியது காலது கொடுத்து விட்டால் பற்றியே வந்து விட்டோம். சிவனை எத்தனை பேர் பற்ற வேண்டும் என்று துணிவு வந்தது. கோவிலுக்கு கோவிலுக்கு போயிட்டு வரானா சும்மா ரொம்ப சாமியை சுத்தி கித்தி வணங்காது மயக்கம் வந்துடும், அப்படி போய் அப்படி பார்த்துட்டு வந்துடு. ஏன் ரொம்ப சுத்து சுத்தனா சில பேர் யார் இறங்க பாப்பான், ஏன்னா இவன் செய்யறது கிடையாது. பின்னைய கோவில் சுத்தினா ஒரு தனி பலன் உண்டியா, சுற்றுகின்ற நாளெல்லாம் சுத்தியா தான் இந்த நாளெல்லாம். அன்னை வயிற்றில் சுற்றி சுற்றி எத்தனை நாள் கழிந்தியோ அத்தனை சுற்று ஈசன் வளம் வருவது.
கோவில ஒரு சுத்து ரெண்டு சுத்துன்னு கணக்கு வச்சிருப்போம், மூணு சுத்தோட முடிச்சுக்கோ அதுக்கு மேல வாடா, ஒன்பது சுத்தோட முடிச்சுக்கோ அதோட நிறுத்திடு. இது என்னையா நம்ம சொல்லித்தரலாமா? அந்த மாதிரி சொல்லித்தரக்கூடாது. அதுக்குதான் இந்த சொற்பொழி வைக்கிறது. பேசுகின்ற நாள் மூத்தது உள்ளம் வண்ணம் உண்மையாய் உருவகித்து நீ ஆலயத்தை திருவலம் வந்துடு. திருவலம்னாத சாதாரண வளர்ந்து சுத்த சொல்லு, திருவலம் வந்துடு. ஒருவது நீ அப்பா அன்னை வயிற்றில் எத்தனை மாதம் உருண்டுருண்டு வந்தாயோ பின்னை வயிற்றில் உருள மாட்டாய் பாரு. இதெல்லாம் எடுத்து சொல்வதற்கு தான் இந்த சொற்பொழி. ஆனா இன்னுமா காய்ச்சாவும் மாமலா உருற பாட்டை விடுவாரு. அந்த எண்ணம் கூடாது. எங்கது ஏதா தொண்டிருந்த நாளத்தனையுமே அங்கது உள்ளது போல் உள்ள வண்ணமே ஈசன் அத்தனையுமே. சிம்பிள் நாட்டத்தை எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஆனா பெரியவங்க சொன்னா நம்ம கேட்கறதுக்கு முடியல. எண்ணில் நடங்கா பிறவி கொண்டு அப்பா சிறிது வளம் வந்தார் போதும் என்று சொல்லிய நிறுத்திடுவார். பணத்திற்காக எத்தனை முறை வள வருவான் தெரியுமா? ஒத்தட்டு கடன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எத்தனை தரம் நடக்கிறான் பாரு வீட்டுக்கு. நான் சொல்ல அகத்து ரேடிக்கிறேன். பின்னையா பொருளுக்காக அன்னவர் கொடுத்தால் போட்டு விடலாம் என்று சென்று வருவார். இன்று கொடுப்பீரோ நாளை கொடுப்பீரோ என்று கொடுப்பீரோ இருந்தாலும் கொடுத்துடுவோம். கொடுத்த பிறகு செல்வானா? அதான் வாழ்க்கையில கொடுக்கிறவங்க இப்ப ஞாபகம் வச்சுக்கிட்டு வருகிறா இருக்குது, வாங்குறது வச்சுக்க மாட்டேன்றான். நிலைமை அந்த மாதிரி ஆயிடு. நான் சொல்ல பெரிவா சொல்றான், கொடுப்பவர் எண்ணில் எழுதி வைப்பார், வாங்குபவர் மறந்துடுவார். வாங்கினேனா உங்ககிட்ட அந்த மாதிரி எண்ணம். அதுக்குதான் எண்ணிலடங்கார் சுற்றி ஈசனை சுற்றி வந்தார். பிறரிடம் கை நீட்டி ஏங்க மாட்டாய். கடன் வாங்க வாழ்ந்து கோவிலை சுத்தி வரும். கோவிலை வளம் வந்து வணங்குவத நீ பிறரிடம் கை நீட்டி வாங்க மாட்டேன். உன்னிடம் பலர் கை நீட்டி வாங்குவார், தர்மமாய் கொடுப்பாய். அதுபோல எம்பெருமான் திருவருளால் இத்தனை நிலைகளை கடந்து வந்தபோது ஈசனர்களால் வாழ்க்கையில் ஒவ்வொன்று ஒவ்வொன்றை விழுங்கி வாழுது. பிறப்பினுடைய மெயின் தீமே அதான். ஒருத்தர் இன்னொருத்தர முழுங்குறாரு. விலங்கினங்கள் பறவினங்கள்லாம் என்ன நினைச்சுடுது? உண்பதும் உறங்குவதும் இனப்பெருக்கம் செய்வதும் தன்னையே தான் அறிந்த வண்ணம் அவ்வண்ணம் செய்கின்றது பாரு. அதுகளுக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம நல்லா சாப்பிட்டு வாழறதுன்ற வாழ்க்கையே தான் அதுங்களுக்கு தெரியும். பெரிய மீன சின்ன மீன் விழுங்கு, சின்ன மீன பெரிய மீன் விழுங்குது. பறவைகள் சிறிய பூச்சிகளையும் புழுக்களையும் விழுங்குகின்றன. பாம்பு தவளை எலி போன்றவை விழுங்குகிறது. பெரிய விலங்குகள் சிறிய விலங்குகளை கொன்று வாழ்கின்றன. ஒன்றை ஒன்று விழுங்குவது போல் மனிதனும் வாழ்க்கையில் ஒவ்வொரு செய்கையால் ஒருவரை ஒருவர் விழுங்கி வாழுகிறார். இது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது. எப்படி விலங்கினங்களும் பறவை இனங்களும் ஒன்றை ஒன்று விழுங்கி வாழ்கின்றனவோ அதை போல் மனிதனும் ஒவ்வொருவனும் நல்வினை தீவினைகளை ஒன்றை ஒன்று விழுங்கி வாழுகின்றான். ஆகவே செய்கைதான் ஒவ்வொன்றை விழுங்குகிறது. என்னென்ன செய்கைகள் என்னென்ன விழுங்குகின்றது என்பது பெரியவர்கள் வினாவிடைகள் பாணியில் வைத்திருக்கிறார்கள். அதாவது சித்தர்கள் கூட்டம் சிவம்போக்கு ஆன கூட்டம், எத்தர்கள் நின்ற கூட்டம், ஏது நாள் தொட்ட கூட்டம், ஏதேதோ எடுத்து பேசலுற்ற கூட்டம், ஏது நாள் வந்த கூட்டம், எண்ணில் அடங்கா சிவகூட்டம், அத்தனையே வரும் கூட்டம், ஏது நாள் தொட்டிருக்கின்ற காலையிலே சுயகூட்டம், எண்ணிலே ஏது நாள் வந்தபோது அத்தனையுமே கடந்த கூட்டம் சிவகூட்டம் சொல்லுவது சித்த ரகசியம் பாருங்க. இதெல்லாம் பொக்கிஷம், இதெல்லாம் எளிமையில சொல்லிட முடியாத ரகசியம். இருந்தால் பெரியவங்க சொல்றாங்க வாழ்க்கையில எது எதை விழுங்குகிறது? மனிதன் வாழ்க்கை, விலங்கு வாழ்க்கை நமக்கு தெரிஞ்சது. விவசாரம் பிறர் செல்வத்தை விழுங்குகிறது. பின்னே இன்னவள் இன்னவன் என்றே வேசிவா சென்றவன் சென்று நின்ற காலையில் அன்னையே அடந்தா சென்றிருந்தால் அவ்வியாசிதனம் அப்பா விழுங்குவதை இவன் செல்வத்தை. விவசாரம் செல்வத்தை விழுங்குகிறது. பிரார்த்தனை நம் துன்பத்தை விழுங்குகிறது. ஆகவேதான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார். கேட்பதெல்லாம் இறைவனிடம் கேளுங்கள், அந்த பிரார்த்தனை உங்களுடைய துன்பத்தை விழுங்கும். பிறவி எடுத்து பன்னெடுங் காலமாய் வளர்ந்த பிறவி சொல்லாத துயர் வரும் போதே சுத்தமா எங்கது கோவில் உண்டென்று இயங்குவார். துன்பம் வரும்போதுதான் எங்க கோவில் இது குழங்குது அங்க உடனே போய் முட்டிப்போம். வேற எங்க இடம்
ஆகவே
நம்முடைய பிரார்த்தனை நம் துன்பத்தை விழுங்குகிறது. காலையில அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்தா நேரம் கிடைக்கும் சத்த நேரம் உட்காந்து சிவஞானம் யார் பண்றா? சிவஜானம் பண்ண அடுப்புல சோர் வேகமான்னு கேள்வி கேட்பான். நிச்சயம் வேகம். ஏனென்றால் அந்த மாதிரி நடந்ததுல நடைமுறையில் நடந்ததுதான் பெரிய புராணம். பெரிய புராணத்துல அற்புதமான சக்தியெல்லாம் நடந்திருக்குது.
நடக்காத நினைக்காது, உத்தமமாய் சிறிது நேரம் இறைவனை நீங்கள் வணங்க சொல்வதெல்லாம்
அவனை மறக்காமல் உங்கள் காரியத்தை செய்து கொண்டே இருங்கள் என்பதுதான். அதுக்காக எல்லாத்தையும் விட்டு ஓடியாங்கன்னு சொல்ல, எங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்குது, இருந்தாலும் அதை செய்துத்தான் இன்னைக்கு வரீங்க. எம்பெருமான் திருவருளால் இருக்கின்ற நாள் அத்தனைய பலருக்கு பல விடைகள். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பத்தாயிரம் பேர் வந்துட்டு இருப்பான், எதையாவது காட்டுக்கிட்டு இருப்பான், அவனுக்கெல்லாம் பதில் கொடுக்கணும், கொடுத்துட்டா வெளியே வரணும். இருப்பது நாள் அத்தனை இருக்கின்ற பிரார்த்தனை செய்யாமல்,
பிரார்த்தனை செய்திடில் உன் துன்பம் மறைந்துடும் பார்.
பிரார்த்தனை துன்பத்தை எதிர்ப்பு. எண்ணிலடங்கா பிறவி அத்தனை எடுத்திருந்தாலும் தர்மம் என்று ஒன்று செய்தது. தர்மம் செய்தா என்ன சார் வரும்? கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சு இன்னொருத்தன் ஈஸியா கொடுத்துடுறதான். அவன் உடம்போம் சாப்பிட்டுறான் பாரு.
நினைக்காதீங்க,
உன்னது கைவால் நீ எடுத்திருந்தாலும் பின்னையா நீ இட்ட பொருள் உன் பின்னால் வந்து நிற்குமே. யார சில பேர் சொல்லுவான், உடம்ப வாட்ட சாட்டமா இவன் பிச்சைக்கு போறீங்கன்னு கேள்விக்கமா. உன்னால முடிஞ்சா கூடு, இல்ல அப்படின்னா சும்மா ஆயிடுறான். அவன் வாட்ட சாட்டமா இருந்தான்னா வதுகி போயிருந்தான்னா நம்ம புத்தி என்னன்னாக்கா வாட்ட சாட்டமான்னு சொல்லி ஒரு பாவத்தை தேடி அட சும்மாவது போயிடலாம். நம்ம கொடுக்க முடியலன்னா சைலண்டா போ. ஆனா ஏன் வாட்டத்தை வண்டி கண்டிக்கூடாதான். ஆனா எத்தனையோ பேர் வாட்ட சாட்டமா இருக்கிறாங்க. அவங்க உடம்புக்குள்ள எவ்வளவு நோய் இருக்குதுன்னு நமக்கு தெரியுமா? பார்த்தா அழகா இருப்பான், புடிச்சு வச்சா மாதிரி. இன்னாக்கள் ஆயிரத்தி எட்டு ட்ரபுள் சொல்லுவான். அப்ப பார்த்தா நம்ம பத்து நாள் சாப்பிடாம இருந்திருப்போம், வேகமா வேலை செய்யும். ஆகையா உருவம் கண்டு ஒருத்தன் உடம்பு கெட்டா வச்சுருக்கிறான், அவனுக்கு தர்மம் விடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அவனுக்கு என்ன நிலைகள் இருக்குமோ தெரியாது. ஈசனே எந்த ரூபத்தில் எப்படி வந்து சோதிப்பானோ தெரியாது. ஆகையா வீணே வார்த்தையை உற்றாதீங்க. முடிஞ்சா தர்மம் பண்ணுங்க, சும்மா போய்கினாருங்க கண்டுக்காம. சில பேர் கவான் சோதியை தடுவிட்டு போவான் குடுக்குற மாதிரி. வேற ஒண்ணு இது அகத்தி எழுதி வச்சுக்கிறாரு. கலியிலே காரணத்தான் கொண்டு அப்பா தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உதிக்கும். பின்னையே இருப்பது ஏதோ சாப்பிடலாமே என்று போய் இருக்கிற பத்து பைசா வேற கலவை வயசாப்பில வினியா போடணும்னு எண்ணம் வந்துடும். ஆயினா சும்மா ஜோதரை கைவிட்டு ஏமாட்டாங்க, இல்லன்னா கம்முன்னு போயிடுவேன். கேள்வி அது உற்றது கேள்வி அப்பா உருவகி திருப்பவன் வாட்ட சாட்டவா என்று நீ கேட்டிட வேண்டாம். மீண்டும் பழிபாவத்தை ஏற்றிடாத, இல்லை என்று சொல்லாமல் கொள்ளாமையே இருப்பார். ஆகவே தர்மம் உங்களுடைய நோயை விழுங்கும். நோயை விழுங்க வேண்டும் என்றால் தான தர்மம் செய்துதான் தீரும், வேற வழி கிடையாது. அதற்கடுத்து பொய். இது உடம்புல பிறந்த கதை. பொய் என்னென்ன விழுங்கும் தெரியுமா? உடை, உணவு, உறைவிடம், அத்தனையுமே விழுங்கிடும். உண்மையா ஒருத்தர்கிட்ட உழைச்சுக்கிட்டா இருப்பான், ஏதோ ஒரு சின்ன பொருளுக்காக பொய் சொல்லிடுவான், அன்னிக்கா கூட விட்டு வச்சுட்டு. அப்ப பாரு, உரை, உணவு, உடைவிடம் எல்லாம் போயிடுச்சு. அது போல இந்த பொய்யினால் உரை, உணவு, உறைவிடம் அத்தனையுமே இழக்கின்றோம். நின்ற காலையில் நின்ற வண்ணம் அப்பா ஏதோ ஒரு பொய் சொல்லி பொருதவித்து தாங்காலை இதை அதை சாதிக்கலாம், அதை அதை சாதிக்கலாம் என்று இத்தனை நாள் கழித்து விட்ட பொய்யாளி உடம்பை வளர்த்து விட்டேன். புரியாத நாள் அப்பா பிறந்து ஒரு நாளாவது பொய் பேசாமல் இருந்தேனோ என்னையா ஈசா என்னை தண்டித்தாயும், இனி நான் பிறவாமல் இருக்க ஏது வழி குருதேவா என்று கேட்கின்றார் புலங்காயிடு சித்தர். பொய் பேசி வளர்த்த இவ்வுடம்பு பாரு, புரியாத நாளெல்லாம் பொய்யுடம்பாய் ஆயிற்று. மெய்யது உடம்பு என்று சொல்லும் முன்னும் பொய்யுடம்பாய் கழிந்து விட்டது பாரு. ஆகவே இந்த உடம்பு பொய்யினால் உடை, உணவு, உறைவிடத்தை விழுங்குது. அடுத்து புறம் கூறுதல். ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட சொல்றது, எதிர்க்க நடிக்கிறது. ஐயா நான் உத்தம மாதிரி நடிக்கிறது, பின்ன ஒருவர் பற்றி வாழ்ந்தவர் இல்லை, அவரை பற்றி எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா? அவர் பண்டவாளத்தை அத்தனையும் யான் அறிவாரு, முன்னு நான் சொல்கின்ற எனக்கு ஏதாவது கொடுப்பாயா? ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட சொல்லி சம்பாதிக்கிறது ஒரு பொருளா? புறங்கூறி தன்மந்த காலையில புறங்கூறுவதனால இருபத்தி நாலு நாள் புறங்கூறுவான், எங்கேயாவது இறை வழிபாடுன்னு போமாட்டான். ஏன்னா இவன் புறங்கூறதுக்கு நேரம் பத்தாத. சாமியை கும்பிட வாயானா, இல்ல சார் வர முடியல, என்ன அந்த நேரம் இவரை பத்தி எங்கேயா புரிய வந்துருப்பாரு, அது ஒரு நாள் காசம் சம்பாதிக்கிறான். இந்த மாதிரி இந்த புறங்கூறுவதால் வருகின்ற நிலை எது தெரியுமா விழுங்குகிறது? இறை வழிபாட்டை புறம் குருது விழுங்கும். ஏன்னா கோழி முட்டத்துக்கு நேரம் பத்தாது, கோழி சொல்லவே நேரம் பத்தா, அப்புறம் எங்க சாமி கும்பிடுவோம். ஆனா ஒன்னு அம்பாள் கருணினால, இறைவன் கருணினால, சாமி கருணினால் நான் சொல்றேன்னு அதான் டாப்பங்க. ஏன்னா இறைவன் சொல்ல தூண்டுறாரா? ஆகவே இந்த புறங்கூறுதல் இறை வழிபாட்டை விழுங்கிவிடும். வீட்டுல உக்காந்தினா பூஜைக்கு வர முடியல, ஏதோ உடம்பு சரியில்லைன்னு. இந்த மாதிரி எல்லாம் புறங்கூறி புறங்கூறி இறை வழிபாட்டை விழுங்கும் போது வாழ்நாள் வீணாகிவிடும். ஆகவே புறங்கூறுதல் இறை வழிபாட்டை. அடுத்து கவலை. கவலை விழுங்குவதோ வயதை. கவலை வயதை விழுங்கிவிடும். அளவுக்கு மிஞ்சி கவலை இருந்ததுன்னா 20 வயசுக்காரன் பாருங்க, 50 வயசுக்காரன் மாதிரி இருப்பான். நான் சொல்லல, உன்னக்காயிர சித்தர் சொல்றாரு, பொன்னார் மேனியன் புரிசடை நாயகனையும் மறந்து இன்னார் அன்னார் என்று உரங்கூறிய என்னாது இடம் தாங்கி அப்பா இன்னார் கவலையார், அவனை ஏமாற்றி ஏதவி ஏற்றலாமோ, இவனை மாற்றி எப்பதவி வகிக்கலாமோ, இவனை சூழ்த்தி அவனை அடக்கி எங்கிலை கொள்ளலாமோ, இது கிடைக்காவிட்டால் இரவு பகலா ஏங்கி ஏங்கி கவலை கொண்டு 20 வயதோன 60 வயது போல் காட்சி என்ன. ஆகவே கவலை விழுங்குவதா வயதே, அதோட மட்டுமா? அடுத்து எத்தனையோ இருக்கு, நல்வினை தீவினை. இந்த நல்வினை தீவினை எதை விழுங்குகிறது தெரியுமா? இரவிகளை விழுங்கிக் கொண்டே இருக்கு. ஆகையினால நல்வினை செய்தா மட்டும் பத்தாது, தீவினை செய்தா மட்டும் பத்தாது. தீவினை செய்யாமல் நல்வினை செய்து அதையும் இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணணும். அதுதான் எண்ணில் அடங்கா பிறவி எடுத்து எத்தனை கோடி தான தர்மம் எத்தனை நிலைகள் கடந்து செய்திருந்தாலும் அந்நிலை அத்தனையும் நான் செய்தேன் என்று மாறுதட்டாது. ஈசன் நருளால் ஈசன் செய்ய வைத்தனும் அத்தனையுமே ஈசன் பால் அர்ப்பணித்து விட்டேன். அதனால அந்த இறைவனை சிவார்ப்பணமா செய்யணும். எதை செய்தால்? சிவார்ப்பணமா செய்தால் அந்த கர்மம் உங்களை நாடாது. அப்பொழுதுதான் நல்வினை தீவினை இரண்டும் ஒழியும். இந்த இரண்டு ஒழிந்தாதான் பிறவி ஒழியும், இல்லைன்னா நிச்சயமா பிறவி இருக்கும். ஆகவே நல்வினை தீவினைகள் பிறவிகளை ஒழிக்கின்றது. பிறவிகளை ஒழுக்கும் பச்சரித்த நாயகனை பிறவி எடுத்த காலையிலே அப்பிறவி இப்பிறவி எப்பிறவி எடுத்திருந்தால் சொல்லும் நல்வினை தீவினை இரண்டும் ஒழித்திடு, உன் பிறவி ஒழியும் பார். இவ்வாறு வாழ்க்கையில் ஒவ்வொன்று ஒன்றொன்றை விழுங்கிக் கொண்டே இருக்கின்ற நடைமுறையில் விழுங்குவது இத்தனை என்றால் எண்ணிலைகள் கடந்திருந்தாலும் சொல்லது நாயகன் சொன்ன உலகில் அத்தனையுமே நடைமுறையில் கழிந்த நாட்கள் எல்லாம் நல்வினை தீவினையை இறைவனை அறியாமல் கழிந்தனாராய். ஆகவே ஒருவன் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, ஈசன் அளந்த படி அளந்தான் என்று அளந்தான் என்று, நின்று அளந்தான் சொந்த நாள் அனைத்தும் கடந்து அளந்தான் என்று நல்வினை தீவினை ஈசன் பால் அளித்திடு, எவ்வினையும் உன்னை தானாய் கடந்து போகும் பாரு. ஆகவே உண்மையா இருப்பவன் சிவன் ஒருவனே, அவனை அறிவதுதான் மனித வாழ்க்கையில் தலையான கடமை. அந்த உண்மையை உணர்ந்தால் அவனுக்கு கொடுக்கின்ற இடம் நெஞ்சத்தை கோயிலாய் கொண்டவன் எம் சிவன். நெஞ்சமது கோயிலாய் கொண்டு பஞ்சமது தானாய் தாக்கியே இந்தது நீயும் இருக்க வண்ணம் அனைத்தும் சிவனே. ஏது நாள் தொடுத்து எழுதெழு எடுத்திருந்தால் இருக்கின்ற நிலைகள் அனைத்தும் கடந்திருந்தால் நில்லது பொருளாய் வாழ்ந்திருந்தால் சிவனுக்கு நிகர் சிவனே. எத்தனையோ நாள்களை ஏதேதோ எடுத்து வைத்து விட்டேன், சொல்லது நாள்கள் எல்லாம் சுயமாய் கழித்து விட்டேன், சுயம்பு நிலைகள் கடந்திருந்தால் ஏதது சிவ ரகசியம் என்னது வா சொல்லுவாயே. சிவ ரகசியம்னு எத்தனையோ இருக்கு, சிதம்பர ரகசியம்னு எத்தனையோ இருக்கு. ஏகு நாள் தொட்டி எத்தனையுமே தான் எடுத்து இருந்தாலும் சிதம்பரத்தான் தான் ஆடும் மன்னனே. உன்னையே அறிந்த ரகசியத்தை எத்தனையோ மறைத்து வைப்பது. சிதம்பர ரகசியம், சிதம்பர ரகசியம் நிறைய இருக்கு. ரொம்ப நினைச்சுவா போனா குருக்கள் வந்து அந்த ஓரமா திறந்து காட்டுவார், ஒரு வில்வ மாலை தெரியும். அது அல்ல சிதம்பர ரகசியத்தை பத்தி. குடங்காகித சித்தரு, கோலக்கண்டு சித்தரு, வாழக்காட்டி சித்தரு, பழம்புரி சித்தரு, வேந்தக்காதி சித்தரு, விகற்ப சித்தருன்னு என்ற சித்தர்களே மகிமை வாய்ந்தவர் சிதம்பரத்தை பத்தி எழுதுகிறார். சிதம்பர ரகசியத்தை பத்தி ஒரே வரியில சொல்லி கொடுத்துக்கிறார். கோடான கோடி விழிகள் அப்பா சிவஞான போதங்கள் அடைந்தவரே, சிவஞானத்தை ரகசியத்தில் தான் போதங்கள் கண்டிருந்தாலும் யோக தத்துவத்தில் யோகத்திலே கண்டிருந்த திருமூல நிலைகளை வந்திருந்தார். ஒரே வரியில் அடக்கி விட்டான் ஒரு காகித சித்தன் பாரு, புலங்காகித சித்தன் என புரியாமல் புரித்து விட்டார். எண்ணிலை கடந்தாலும் யாது ரகசியமே. ரொம்ப பேர் விஷயத்தை சொல்லாத நினைச்சுக்கிறோம் அது ரகசியம். சின்ன குழந்தைங்க கேள்வி கேட்க, அப்பா சிதம்பர ரகசியனா என்ன, அது உங்களுக்கு தேவையில்லாத கொஸ்டின், மாயம் மூடி விடுவான். சொல்லாதீங்க. சின்ன குழந்தைகளுக்கு தெய்வீகத்தை குழந்தையிலேயே வளர்த்தாத பெருசான நாளுக்கு பதில் சொல்லும். ஏனென்றால் இல்லை இல்லை என்று சொல்லுவாருக்கு உண்டு உண்டு என்று காட்ட உருவகித்து வளர்த்திடுவார் உன் குழவியை பாரு. எந்த என் தந்தை இறைவன் உண்டு உண்டு என்று கருவில் இருந்து வளர்த்தார்கள். காரணத்தான் இன்ற காலையிலே எந்தாய் கொண்ட பூஜையோ எந்தாய் கண்ட விரதங்களோ எத்தனை ஏகுனா தொட்ட விரதங்களோ அத்தனையும் செய்த புண்ணியம் எனக்கு ஞான குருவை கொடுத்தது பாரு. குரு கிடைக்கும்னா ரொம்ப கஷ்டம். கடுத்து நிலைகள் கடுத்தடுத்தடுத்து வந்திருந்தார், கொடுத்தது நீ எடுத்திருந்தால் ஞான குரு இல்லையே ஏனதும் பலித்திடாது பாரு. பிட்பாயிட்டு அடிக்கத்து குரு இருக்கிறா, கொம்பு சுத்தறதுக்கு குரு சொல்லி தரத்துக்கு இருக்கிறான், திருடுறதுக்கு சொல்லி தரத்துக்கு குரு இருக்கிறான், ஆனா அவன் எல்லாம் மறைஞ்சு போற குரு. ஞானமது தாண்டலிவாயாகி ஞானத்துள் உள்புகுந்து ஞானத்தையே கடந்து ஞானமே திரவமாய் ஏற்றது சகசாரத்தில் தானாய் அமிர்தமாய் பருகிய ஞான குரு கிடைக்க பூர்வீக புண்ணியம் வேண்டும் என்ன. அதுபோல வந்தவர் புலங்காகிற சித்தர் சிதம்பர ரகசியத்தை பற்றி ஒரே வரியில் சொல்றார். எண்ணிலடங்கா விரவி ஏக நாள் தொட்டு எண்ணிலே எண்ணி வந்து விட்டு என் புலிக்கால் முனிவனும் கண்டார். புலிக்கால் முனிவன் ஒட்டிருக்கிறாரு, வியாகரபாதன் ஒட்டுகிறாரு, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதுபோல அவளெல்லாம் உயித்து உணர்ந்தவர்கள் பின்னைய புலங்காகிதன் ஒன்றது கூறினானே சொல்லது கேட்பாய் போகா அகத்தை ரெஃபர் பண்றாரு புலங்காகிதனே. எண்ணிலடங்கா பிறவி என்று நான் எடுத்து வந்தால் என்னே ஈசா சொல்லலுற்றேன் தான் கேட்பாய். ஈச ரகசியம் எளிதில கேட்டுள்ளேன், ஆனா நீங்க செய்த புண்ணியம் நினைக்காதீங்க. உங்க தோப்பனாரும் உங்க தாயாரும் அவ செய்த புண்ணியம் நீங்க உங்களை இங்க அழைச்சின்னு வந்திருக்கு. என்னே நிலை இதைத்தான் புலங்காகித சொல்றார். என்னே நிலைகள் உருவகித்து வந்த காலையில் சொன்னே என் சத்குரு மகாதேவா உள்ளே உன் தாய் தந்தை செய்த புண்ணியம் உன்னே உருவகித்து இங்கது வைந்து வைத்தது தானது வந்த காலையிலே தனித்திருந்த காலையிலே சொன்னேன் சிதம்பரத்தான் என்னே என்று கூறுவேன். ஞானமூலன் கொண்ட நாயகன் என்னேத நாயகன் நந்தீஸ்வரன் சொன்ன நாயகன் அயக்ரீவனும் கண்டு வணங்கி ஏறிய நாயகன் எண்ணிலடங்கா பிறவி பல எடுத்து வந்த சித்தர்கள் எல்லாம் துதித்த நாயகன் துரியாதீத நிலைகளை கடந்த நாயகன் சுத்தப்பொருள் நாயகன் என்னே நாயகன் இருப்பினும் மார்கண்டேய மருதுரை நாயகன் இச்சலை நாயகன் அக்கலை நாயகனை எடுத்தது எம்பி வந்த காலையிலே என்னாலுற்றே என் அகச்சிய முகாமுனிய உன் திருப்பாதம் படிகின்றேன் புலங்காகிதன் என்ன ஆரம்ப பாட்டு. இதெல்லாம் ரகசியங்கள் குரு மூலமா கற்றுக்கிறோம். எண்ணில் தான் அது சொல்லிவிட்டேன் ஏது நாள் தொட்டு ஓர் வரியில் கூறிடல் எம்ப வைத்திடுவ ஓதி ஓதி பல நாள் இரவு பகலாய் கண்டவர் ஒரே வரியில் காட்டிடுவ. இதைத்தான் சொல்றார். ஒளி நாடி ஒளியாகி ஒளிக்குள் ஒளிந்தான சிதம்பரத்தான ஒளி நாடி ஒளியாகி ஒளிக்குள் ஒளிந்தவனே சிதம்பர ரகசியம் அறிந்தவன். ஆகவே ஒளியை நாட வேண்டும், ஒளிக்குள் ஒளிய வேண்டும், அந்த ஒளிக்குள் ஒளிந்து ஒளியாகி நிற்க வேண்டும். ஒளி நாடி ஒளியாகி ஒளிக்குள் ஒளிந்தவனே சிதம்பரத்தான் என அறிவாய். இதை எப்படி உணர்வது? உருவகித்து நின்ற காலையில் உயிரது தானாயாகி ஐயா உன்பால் ஏதது நீ வேண்டி வேண்டி இரவு பகலா ஏங்கினாயே அதாவது கிடைக்காவிட்டால் உன் உடல் அது எங்கது நடுங்குதோ அதை போல் இருக்கும் ஒளி. ஒரு பொருளுக்காக ஏங்கி அந்த பொருள் கிடைக்கல என்ன போது உன் உடம்பு ஆடுற ஆட்டம் இருக்குது பித்தியா கடுகடு 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 கடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகட
இருக்கின்ற இந்த உடல் எப்படி ஒரு உணர்ச்சி வசப்பட்டு எக்ஸ்பிரஷன் பண்ண முடியாம எக்ஸ்பிரஸில துடிக்குமோ, அந்த நிலை ஒளியை உணர்ந்த நிலை. அந்த நிலை மற்றதின் பால் வரக்கூடாது, இறைவன் பால் வர. அதையே ஒளியை நாடி, அந்த ஒளிக்குள் நீ ஒடுங்கி விட்டால் ஒளி நாடி உள்நாடி. ஒளிக்குள் ஒளிந்தால் சிதம்பரம் ரகசியம் அறிந்தோன். அந்த நாடிக்குள் நீ ஒளிந்து கொள்ள வேண்டும். உன்னை அதன் பால் லயப்படுத்திவிடும். லயப்படுத்துவது என்பது அவள் எளிதில் வருவதல்ல. வாசிய யோகம் கூட்டி வாய் திறந்து பாடல் விட்டு ஓசிய நாசிகளை தன்கடம் அடக்கியவன். அதுக்காகத்தான் சந்தியாவந்தனம் பண்ணணும்ன்றது. சந்தி பண்ணுவது
பிராணாயாமம் செய்வான், மூக்கில் கையை வச்சுட்டு இல்ல, செய்யறதுக்கு முறை சில பேர் உடனே மூக்கில் கையை வச்சிடுவான்,
குறித்து விரல் அது எதாவது வைப்பாயே, எவ்விரல் தொட்டி நீ வாதுனால் கொட்டு கொண்ட சூரியகளை சூட்சுமாய் அடக்கிய மாத்திரை பதினாறு ஏற்றிய உள்வகித்து ஓரிரு மாத்திரை அடக்கிய பின்னது மாத்திரை வெளிக்கொண்டு வந்து தானாது இடதுரையில் தாங்காக்கிய உள்ளது பூரத்து கும்பகம் லேசகத்தில் தான் நின்ற காலை முறையோடு காட்டிய முப்பதை தான் நின்ற காலை உருவகித்து அப்பா கண்ட நேரத்தில் செய்வதல்லையே. எட்டு மணி வந்து சந்தி செய்வான், சமாஷா இருக்கும், அசுர சந்தி ஊத்துற தண்ணி எல்லாம் அசுரனாய் விடுவான். கலியிலே அசுர எங்கயோ இருக்கிறான் நினைச்சிடாதீங்க, நம்ம குள்ளியாதான் இருக்கிறான், ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, பத்து பதினஞ்சு பேர், சூரபத்மே பஸ்தாசூரன் கண்டாசூரன் துடாசூரன் தனியாசூரன் எல்லாம் ஒவ்வொருத்தரும் உள்ளேகிறான். ஆயனாதான் அசுர தந்தி கொடுக்கின்றோம், அசுர தந்தி கொடுக்கப்படாது. அப்ப பிராணாயாமத்தை முறையோடு கற்று அந்த பிராணாயாமத்தை கற்றையில் உச்சிப்படி வாசியோகம், வாசியோகம் கற்றவன் வித்தகம் அறிந்தவன் பாரு, வாசியிலே நின்று தெளிந்தவன் வானத்தை அளந்து பார்ப்பான், பேசிய பேசிய வீணது நாள்கழித்தவன் எல்லாம் பிராணாயாமத்தையும் செய்த அறியான். வாசியோகத்தை கண்டு உள்நாடி ஒளியாகி என்பது வாசியோகத்தின் பூர்ண நிலை, ஒளியாகி ஒளிக்குள் மொழிவதா சிதம்பர ரகசியம், அதை காட்டவே கொண்டவன் திரையது இட்டானே, என்ன மாய திரையது போல் திரையது இட்டானே, குருக்கள் ஒருவன் வந்து திருப்புவான் என்ன. அப்ப குருக்கள் என்பது யார் தெரியுமா, அவன்தான் ஆசான் குரு, ஆசான் வந்து உனக்குள் இருக்கின்ற மாயை விளக்குகின்றான், அந்த மாயை விளக்கியவன் உள் நின்று காட்டும் உணர்வாய் நின்று அப்பா காட்டுவதோ உள்நாடி ஒளிக்குள் ஒளிய வைத்தார். இதைத்தான் உத்தம ரகசியம் என்று சித்தர்கள் கூறுகின்றனர். அதுபோல் எம்பெருமான் திருவருளால் நெஞ்சமே கோயிலாக சிவன் இருக்கின்றான் என்றால் நெஞ்சத்துள் இருக்கின்ற ஈசனை அறிவதே பிறகு பெரும்பயம். இந்த நெஞ்சத்துள் இருக்கின்ற ஈசனை அறிவதற்கு ஒரு முக்கியமான கருவி தேவை, அதை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள, அது என்ன தெரியுமா, அதுதான் சர்க்குரு. குரு இல்லாம போனா எல்லாமே தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வர்றாங்க. கொண்ட கணவன் என் கணவன் இக்கணவன் பெண்களுக்கு குரு கணவன் தான். காரியத்துள் யார் இருந்தாலும் சரி, யார் இல்லாவிட்டாலும் சரி, எண்ணிலடங்கா பிறகு என் கணவன் நல்லவன் இல்லை வேறு வழி இல்லையே என்று கேட்டால் அனைவருக்கும் ஒரு குரு உண்டு, அவர் ஜெகத்குரு. ஜெகத்குரு தான் குரு. பெற்ற நிலைகள் அத்தனையுமே பெருவகித்து வந்த காலையில் உச்சநிலை கொண்டவனே ஞான குரு, அந்த குரு என்ன சொல்லித்தராரு, இதத்தான் போதரு குரு அகஸ்தியர கேட்கின்றார். குருநாதா, வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் எதை பார்க்க வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும், ஆனால் எதை கவனிக்க வேண்டும் குருநாதா? பின்னே குருவை பத்தி பிரேஸ் பண்றார் போதர். பெருநாயகன் பேரருள் நாயகன் என் சொல்லொலி நாயகன் ஈசனாய் வந்த நாயகன் ஐயனே என் பெரு நாயகன் எவ்வளவு நாள் தொட்டு வந்த நாயகன் இருப்பிடம் மறைந்த நாயகன் இருக்கும் இடமும் அறிந்த நாயகன் என்னுள்ளிருந்து ஒளியாய் நிற்கின்ற நாயகன் என் சர்க்குரு மகாதேவன் அகத்திய குருவே. எதை பார்க்க வேண்டும் அவருக்கு தெரியாதில்ல, நமக்காக ரெப்ரசன்ட் பண்றவர் வாழ்க்கையில மனுஷாளுக்கு என்னென்ன வேண்டது ரெப்ரசன்ட் பண்றார், எதை காணுதல் வேண்டும், அதையும் எப்படி காணுதல் வேண்டும், எதை கவனித்தல் குருவே, எதை எதெல்லாம் கவனிக்கணும் குருநாத, எப்படி பார்க்க வேண்டும், எதை பார்க்க வேண்டும், ஆனால் எதை கவனிக்க வேண்டும் குருதேவா, அவருக்கு தெரியாதுல்ல நமக்காக கேட்கிறார். வாழ்க்கையில் அறிவு கண் கொண்டு பார்ப்பதைத்தான் எப்படி பார்க்க வேண்டும் என்று பெரியவா சொன்னான். பெருவொரு நாயகத்தை திருவருடன் தான் கூட்டிய கொண்டது ஞான அருள் கொடுத்து பகுத்தறிவோடு காண்பதே அறிவு கண் என்ற, அதுதான் பகுத்தறிவு என்பது. பகுத்து அறிகின்ற எண்ணம், பகுத்து அறிகின்ற எண்ணத்தால் பார்ப்பது அறிவு கண் கொண்டு பார்ப்பது. ஆனால் எதை பார்க்க வேண்டும் குருதேவா, பிறரிடம் என்னென்ன நற்குணங்கள் இருக்கின்றன என்பதை பார்க்க வேண்டும். பின்னையே எண்ணருளால் தான் தாக்கி வந்த காலையில் அன்னவரிடம் இக்குறை அக்குறை என்று காணாதே, அவரிடம் உள்ள நற்குணங்கள் ஏதேது என்று நீ காண்பாய், அதையே பார்ப்பது எதை பார்ப்பது என உருக்கும். பிறரிடம் உள்ள நற்குணங்களை நீ பார்ப்பதைத்தான் எதை பார்ப்பது என்பதை உருக்கும். ஆனால் எதை கவனி என்றார்கள்,
பிறரிடம் என்னென்ன நற்குணங்கள் இருக்கின்றன என்பதை பார்த்தன். உன்னிடம் என்னென்ன குறைகள் இருப்பன என்றதை அளத்தி பார்ப்பதை கவனி என்றார்கள். இதை முடிச்சா சொல்லு, அறிவு கண்கொண்டு பிறரிடம் உள்ள நற்குணங்களை பார்த்த நீ உன்னிடம் என்னென்ன குறைகள் இருக்கின்றன என்பதை அலசி பார்ப்பதை கவனி என்றார்கள் பெரியோர்கள். எதை பார்த்து எண்ணிலடங்க அறிவு கண்கொண்டு அதை பார்த்து பிற நற்குணங்கள் நீ கண்டு பின்னைய அப்பா உன்பால் என் குறை என்ன எது ஏதது உள்ளது என துருகி பார்த்து இருப்பதே கவனி என்றனர் பெரியோர் பாரு. ஆகவே நம்ம என்ன பண்றோம், மத்தவாடு இருக்க குறைய பத்தி சொல்றதுக்கு நேரம் பத்தல, அப்படி இருக்கிறச்ச நம்மளை பத்தி நம்ம பிரைஸ் பண்ணிட்டே தான் இருப்போம். அடியே பெருமையா பேசினே அடியாண்ட குருநாத கேவலமாய் நாயன் பிச்சை எடுக்கும் பெருநாயன் பேதலுத்த இன்னாயன் இருப்பதற்கு அருகதை அச்சனாயின் இருப்பினும் இருக்கின்றேன் ஈசன் இட்ட ஆணைபடியே இருந்தது இறக்க என்று நான் ஏங்குகின்றேன் இருக்கும் முன்னே ஈசன் திருவர் சொல்லிய செப்பி அத்தனையும் காட்டிய ஈசன் அருளால் வந்தோர் இளைஞர் அத்தனைக்கு இருப்பது இருப்பது இறைவன் உண்டு 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 என உருவகித்து காணவே ஏகுநாள் தொட்ட ஊர் அறநடியாரை மதிக்க வேண்டும் என கூறியே. யார் யார் அறநடியார்கள் என்று கேட்கக்கூடாது, கேட்பதே தவறு. யார் யார் இருப்பது 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 என்று இருப்பது இருப்பது மூன்று முறை சொன்னார். யார் யார் இருப்பது 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 என்று உன்பால் இருக்கின்ற உரை மறப்பது மரம் தானாய் மரம் தொழியுங்கள் இருப்பது நாயர் ஏதோ அது கேட்டுவிட்டேன் ஈசனே குருதேவா நான் யார் கேவலமான நாயின் என் குருவை ஈசன் அருளா கிடைப்பதற்கு அறியோன் உத்தம நாயகன் குறிகளெல்லாம் கடந்த நாயகன் கொண்ட என் சீர்வரு நாயகன் என் பரம்பரையில் வந்த உத்தம நாயகன் அன்னவனை நான் யார் என்று கேட்கும் பணியை எனக்கு நீ ஏற்றுவிட்டாய். உங்களுக்கு அடியான் உபதேசம் பண்ண வரல, அடியேன் நான் படித்ததை நானே எனக்கு ஞாபகம் பற்றி நுடுறேன். ஆகவே பெரியவாளா இருக்கிறதா என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஈசன் அருளால் பேசியே ஏசி வந்து விட்டேன் அப்பா, பேசி ஏசி நாளடித்த நாளெல்லாம் வீணாளாய் அறிந்து ஈசன் அருளால் இறைவனை பேசியாய் இறக்க வேண்டும் என்று எண்ணிய நாளெல்லாம் எண்ணினா ஏங்கி ஏங்கி வந்து விட்டேன். என் குரு நாதா உத்தம நிலைகளை அத்தனையும் அறிவிப்பாய் என்றார் புலங்காவிதை சித்தர். அடியேன் அது சொல்வதற்கு தகுதி கூட வரும். பேசுகின்ற நாளத்தனையுமே ஈசனை பேசாமல் சில பேர் சொல்லுவா 45 வயசுக்கு மேல சாமியை கும்பிடு, ரிட்டையர் ஆனப்பறு சாமிய கும்பிடு, அதுக்கு முன்னால போயிட்டேன்னா நான் சொல்ல பெரிவா சொல்றேன். ஏசும் பேசி பிறர் எண்ணங்கள் கடிந்து அன்னவர் பொருள் அனைத்தும் சேர்த்து பிறகு ஓய்வு எடுக்கலாம் என்றே நீ இறைவனை எண்ணும் முன்னா ஈசன் அழைப்பு வந்த அடுத்த பிறவி எதுவோ அடுத்த மஞ்ச பிறவின்னா நிச்சயம் நிச்சயம் கிடையாது, சொல்ல முடியாது. கிடைப்பணும் மனித பிறவி கிடைக்கும் ஏதாவது பிறவி எண்ணிலடங்கா பிறவி எடுத்து பிறந்த வாழ்நாள் அல்ல ஈசனுக்குன்னு கழிக்கணும். சொன்னது குரலாய் அனைத்தும் சொல்கின்ற நாளத்தில் அது ஈசன்னா பேசும் நாயகன் பெருவழி நாயகன் சிவனுக்கு நிகர் சிவனே ஆகுனா தொட்ட அனைத்தும் கடந்த காலையிலே வேகுநாள் வந்திருந்த காலை அத்தனையும் பேசுவருவன் சிவன் ஒருவனே அவனுக்கு நிகர் யாரும் கிடையாது இருக்கவும் முடியாது. எண்ணில் அடங்கா இருப்பது உருளத்தனையுமே ஈசனுக்கென வந்த பிறகு ஏசியும் ஏசியும் கழிந்தனர் அத்தனையும் ஈசன் உருவால் வந்த உறவு அனைவரும் ஈசநிலை அனைவரும் பேசு நிலை கடந்த ஈச பெருவெளி நிலை உத்தமமாய் எண்ணி நீ வாழ்வது உத்தம நிலையன் அறிவாய். அதுவன் எம்பெருமான் திருவருட அறிவு கண்கொண்டு இறைவனை பார்ப்பது என்பது மிக முக்கியம். உள்ளத்தால் உணர்வதுதான் இறைவனை அறிவதற்கு முதல் பணி. அந்த உள்ளத்தால் உணர்ந்தாதான் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் என்பதால் தான் ஒவ்வொருவரும் உள்ளத்தால் இறைவனை உணர முடிகின்றனர் முயலுகின்றனர். முயன்றது தானா யாகு மன்னம் முயலும் மன்னம் அப்பா பயிலுகின்ற ஆசான் காட்டுகின்ற சர்க்குருநாதன் கிடைத்து விட்டார் எங்கது நீ வருவர். எல்லாருக்கும் குருகடிகளே வத்தப்படக்கூடாது, உண்மையாய் வேண்டினால் உங்களை நோக்கி குரு வருகின்றார். வருவார் வருவார் வாண்டிறந்து பார்க்கும் மண்ணும் திருவார் அருவார் உருவருவாய் வருவார் இருவார் இருப்பார் இறியில் இறப்பாரு பிறப்பரும் வறுப்பரும் பொறுவரும் தருப்பரும் இறப்பரும் கண்டும் காண வண்ணம் அத்தனையுமே உங்குருவனை தேடி வருவார் வருவாரு. ஆகவே உள்ளத்தையே கோவிலாக கொள்ள வேண்டும். அந்த கோவிலாக உணர்ந்திருப்பதைத்தான் உண்மையாக உணர்ந்ததாய் கொள்ள வேண்டும். பிறவி பெரும்பயன் உள்ளத்தால் இறைவனை உணர்வதுதான். உணர்ந்தேன் உலகில் ஒன்பொருளானே குணந்தேன் குவலையும் கோவில் என் நெஞ்சும் உணர்ந்தேன் புனிதனும் பொய்யல்லமையே பணிந்தேன் பகவந்தும் பாட்டும் என்றார் திரு
உள்ளத்தால் உணர்ந்து விட்டால் என்ன நிலைகளை அடையலாம் என்பது நான் காட்டுகிறேன். உள்ளத்தால் உணர்ந்தார், ஆகையால் சிவன் திருவடியை காட்சி கண்டு இறைவனை காண முடியுமா? காண முடியும். காட்ட முடியுமா? காட்ட முடியும். காட முடியும், காட்ட முடியும், காணவே வைக்க முடியும், பேச முடியும், பேச வைக்க முடியும், ஆசான் அருளா எதையும் செய்ய முடியும். வாசி நாளில் வந்த நாள் வந்த வண்ணம் என் பின்னே வந்துவார். காட்டாத இறைவன் என்ன காட்டுகின்ற இறைவன் என்ன, ஊட்டாத இறைவன் என்ன ஊட்டுகின்ற இறைவன், அனைத்தையும் காட்டுவோம் ஈசன் அருளால். முடியாது என்பது யாராலும் முடியாது, சொல்லாது என்பது செல்லாது. இங்கு பாரு, பேசி பேசிய வீண நாகரிகள் காட்ட முடியும். காணிலே ஊனிலே உருவகித்து வந்த காலையிலே வானிலே வந்த பொருள் அத்தனையுமே பறக்கும் போது வீரப்பட்டு வாங்கிட்டியா? 19 வருஷம் பர்ராடு வாங்குவான் அப்புறம் பிய. அது போல எங்க பின்னால வாங்க ஓடுகு. எப்படி தெரியுமா? என் குருவை பார்த்து கைகால் ஜெய முட்டி தேய பெருவாய் முகமத்தனையும் தான் தேய பின்னைய இடுப்பு தேய உடலத்தனை பஞ்சு பொடியன தேய உதிரம் ஓடி உருவகித்து சீர்கோர்த்து நிற்க அங்கது ஊசி குத்தியது கல்வாரை ஏறி செய்து உள்ளமும் உருவகித்து என்ன அடி ஓடிங்கிய அத்தது நாயது உடம்பத்தினி உதிர வெள்ளமாய் ஓடிய என்னதானை கண்டவன் யா? காட்டுவா மீசனை காட்ட முடியும். ஊற்றுகின்ற நாளத்தனையில உருவகித்து பின்னே வா. உதிரம் உருவகித்து வந்த காலையிலே ஒரு நாள் இரு நாள் ஈசனை காட்டுவது என்பது முடியும். உள்ளம் பக்குவம் பெற்றிருந்தால் பேசுகின்ற நிலைகள் அத்தனையும் பேசான உட்கார்ந்து சும்மா சாதாரண நினைக்காது. அவன் டாக்டர் இன்ஜினியர், ஏன் துட்டு சம்பாதிக்க போக கூடாதா? எதுக்கு வந்து உட்கார்ந்து முட்டாளங்களா? அவன் இளமையிலே இறைவனை அறிய வேண்டும் என்ற வெறி. ஈசனை காண வேண்டும், நிர்வகித்திருக்க வேண்டும், நிர்வகித்து இனி பிறவாமல் இருக்க வேண்டும் என்று இளமையிலேயே வந்துகிற இந்த உருவம். ஆனா வயசானவங்க வருவதிலே அவளை கட்டல் இருப்பார். ஈசனை நிச்சயம் காட்டுவோம். ஈசன் அருளும் என் ஆசான் அருளும் இருந்தால் ஆசான் உத்தரவு இருந்தால் வாசியிலே வந்த காலையிலே வந்த வண்ணமாய் ஈசன் திருவடியை கண்டு முக்தி வீடு பெற்றேன் என்கின்றார் மணிவாசகர். எல்லா பிறப்பும் பிறத்திழைத்தேன் என்பருவார். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றான்னு பிளாக் அண்ட் ஒயிட்ல எழுதி வச்சுக்கிறார். இறைவன் வீடு உற்றன் பொய் சொல்ல முடியாது. பொன்னார் தடையன் பொன்னேனி பூண்டவன் அன்னாரை இரவு பகராய் வேண்டி அருள் பல வெற்றவன் அன்னவன் வீடு பெற்றேன் என்று எழுதியிருக்கின்றார். அது உண்மை. உருவகித்து வந்த காலையிலே உன்னது நீ அறிந்திருந்தார். ஈசன் உண்டு, ஆசான் உண்டு, அறிந்தறிந்து அறிந்த காலையிலே அது நாள் தொட்டு தெரிந்தறிந்து நீ வந்துடுவாய். சத் சங்கத்வே நிச்சங்கத்வே. அதனால்தான் சத் சங்கத்தில் இருக்கணும்னு சொல்றது. சத் சங்கத்தில இருந்தா நிச்சயமா ஜீவன் முக்தி உண்டு. ஆனா அந்த சத் சங்கத்தில் இருந்தாதான் உங்க உள்ளத்தில் இறைவன் இருக்கின்றார், இறைவனை அறிய முடியும் என்று ஓர்ந்து உணர்கின்ற உள்ளத்தை பெறுவீர்கள். அந்த ஓர்ந்து உள்ளத்தை பெற்றிருந்தால்தான் ஈசனை அறிய முடியும். இதைத்தான் ஓர்த்து உள்ளம் உள்ளது உடல் ஒரு தலையாய் பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு என்று குரல் சொல்லுகிறது. உள்ளத்தால உணர முடியும் ஈசன், நிச்சயமா முடியும். ஆனா அதுக்கு என்ன வேணும்? பிறப்பு அற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் பக்தி வேண்டும். பிறப்பு அற வேண்டும் என்றால் அதற்கு பக்தி வேண்டும். பாரூருவாய பிறப்பு அற வேண்டும் என்னமா கண்ணத்துல புத்தி போன சாமிய பார்த்தா ஒரு குட்மா நீ தள்ளி விட்டு என்னெல்லாம் அப்படியா அடிக்கிறது? கையெடுத்து கும்பிட்டா ஒரு பலனு, திறமீது கும்பிட்டா ஒரு பலனு, இறைவனை நின்று வணங்கினால் ஒரு பலனு, நடக்கும் போதே இறைநாமத்தை சொல்லிக் கொண்டே நடந்தால் ஒரு பலன். ஆனா எல்லா பாடலையும் பாருங்க பல சொல்லி சொல்லிடும். அதுபோல் இறைவனை இருகை கூத்தி இன்றது நீ பணித்து விட்டாய் என்ன நீ வாழ வைத்தாய் என்பருவாய். உன்னருளால் வாழுகின்றேன் என்று நீ வணங்கி 8 பேருக்கு உணவிட்ட பலன் கிட்டினாரு இடக்காட்டு சித்தர். இறைவனை கைகூப்பி வணங்கினா 8 பேருக்கு ஒரு போட்ட பலன். ஆகினால் கைகூப்பி வணங்கி போற தர்மம் செய்ய மாட்டேன் நீடாதீங்க. கைகூப்பி வணங்கி தர்மம் விட்டா ஒரு தனிப்பலன். கைகூப்பி வணங்கி 8 நாள் தர்ம பலன் பெற்று அன்னார் இன்னார் என்று பாகுபாடு செய்யாமல் உற்றார் உறகிறது என்று என்ன அவருக்கு தர்மம் செய்திடலப்போ 1000 பேருக்கு இட்ட பலன் இல்லை. அவ்வளவு ஒரு விசேஷம். அழகது எம்பெருமான் திருவருடம் பக்தி வளர்ந்து விட்டா சிவன்பால் சிவனை அறிய வேண்டும், அதுதான் பிறவியின் பயன் என்று உணர்ந்து விட்டால் உங்களுக்கு சொந்தம் எது என்று உணர்ந்து விடுகின்றது. கொண்டாழகான மனைவியும் கொண்டு வருகின்ற வரதட்சணையும் பின்ன நிற்கின்ற வாகனாதிகளும் கொண்ட வைரவை தூரிய மாணிக்க நவரத்தின பொன்பொருளும் பின்னே உமக்கு சொந்தமா கையில கொண்ட நிலைகளை கண்ணிச்சு விட்டும் மணிதான் எலக்ட்ரானிக் வாட்சில் எப்போ எழுதுகிறார், கஞ்சிமிட்டு கடிகாரம் கையில கட்டினியும் ஒளியது மாறும் வண்ணம் உருவகித்து சுக்கில பட்சம் திருஷீன பட்சம் எந்த இது பட்சமும் காட்டுகின்றது. அமாவாசை பௌர்ணமி காட்டுற கடிகாரம்லாம் வந்துருக்கு, அதெல்லாம் அப்ப எழுதி வச்சுக்கிறாங்க. எம்பெருமான் திருவரணால் பேசலுத்து எண்ணிலடங்கா பிறவி இத்தனையும் அருமை மனைவியும் ஆகுனா தொட்டெடுத்த உண்மகம் இன்னவர் பின்னே வருவாரா, என் புள்ள என்னை காப்பாற்றுவான்னு நான் நம்பினுங்க. ஏன் நம்புற கோபத்திலும் சொல்ற இது அதிர்ச்சி எழுதி வச்சுக்கிறார். இவனை தான் கொண்டாவது வளர்த்தது குறித்து தான் தேர்த்திய இன்னவன் பெரிய ஆளா யாக்கி விட்ட பின்ன எனக்கு உதவுவான் என்று அன்னவன் இன்னவன் மனைவியை ஒரு வார்த்தை கூறிடு வெளியே போய் என்று கூறுவானே கலியில். ஆகவே அவன் காப்பாத்துவா இவன் காப்பாத்துவான்னு நினைக்காதீங்க. இட்ட தர்மம் போடி இட்ட தர்மம் செய்ததான தர்மங்கள் அப்பா ஏதேது நாளை எங்கது நீரலைந்திருந்தாலும் உனை கந்து காக்கும் பாரு இடக்காடு. ஆகவே உங்களுக்கு சொந்தம் எது, ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மம் சாடிவிட்ட குதிரை போல தர்மம் வந்து காக்குமே. நீங்க செய்த தர்மம் தான் உங்களுக்கு சொந்தம். அதோடு மட்டுமல்லாமல் வேறு எது எனக்கு சொந்தம் கேட்கிறாங்க பெரியவங்க. நிலைகள் கடந்தது இறை வழிபாட்டில் கழித்த நேரமே உனக்கு சொந்த நேரம். நான் 80 வயசு சார், எனக்கு 90 வயசு ஆடாதெல்லாம் ஆடிச்சு அனுபவிச்சேன்னு சொன்ன பிரயோஜனம் இல்லை. எத்தனை காலட்சேபம் எத்தனை இறை நாமத்தை உண்மையாக கேட்டு இறை வழிபாட்டில் கழிச்ச இறை வழிபாட்டில் கழித்த நேரம்னா உனக்கு சொந்த நேரம். பின்னருக்காக அன்னருக்காக இன்னவளுக்காக ஓடுகின்ற ஊதி நின்று நின்று கழித்த நேரம்லாம் வீண் நேரமே. பின்னையா பொன்பொருள் தாடவே அன்னவரை உருகுலைத்து வாழ்ந்து சிரித்து கழித்த நேரம்லாம் வீண் நேரமே. பின்னையா ஏகு நாள் தொட்டு நான் வந்து விட்டேன் இறை வழிபாட்டில் கழித்து இந்த மாதிரி இறை சொற்பொழிவு நாம கீர்த்தனத்திலையும் நாம ஜபத்திலும் கழித்த நேரம் தான் உங்களுக்கு சொந்த நேரம். ஒவ்வொருவருடைய ஆயுசு பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் கால் மணி நேரம் தான் இருக்கும். 60 வயசுன்னு சொன்னா எங்க வாத்தியார் சிரிப்பார். அரை காலவர் கூட வாழ 60 வயசுன்னு சொல்ற தப்பு. ஏன்னா இறை வழிபாட்டில் கழித்த நேரம் தான் உங்க சொந்த நேரம், அதான் நீங்க பிறந்து வளர்ந்த நேரம். அப்ப பாத்துங்க நீங்க எத்தனை மணி நேரம் வாழ்ந்துருக்கிறீங்க. வயசை வச்சு எடை போட மாட்டோம். ஆகவே ஏதோ பொடியன் பேசுகின்றேன் என்று எண்ணிடாது. வாழ்நாள் பிறந்து இன்று வரை கழித்த நேரம் எல்லாம் ஈச நேரத்தில் கழித்தோம். ஆசான் ஏற்றி விட்டார் இப்பிடந்தனி பேசுகின்றோம் ஈசன் அருளால் என்றாரு ஏட்ட வளர்ச்சி. ஆகவே எம்பெருமான் திருவருளால் நீங்க செய்த தர்மம் உங்களுக்கு சொந்தம், நீங்க இறை வழிபாட்டில் கழித்த நேரம் உங்களுக்கு சொந்தம். ஆகவே தர்மம் செய்யவும் தானம் செய்யவும் அன்னபூர்ணி ட்ரஸ்டுக்காக உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறாங்க, சான்ஸ் கொடுக்கிறாங்க. என்ன சான்ஸ், ஏழை எளியவர்களுக்கு புத்தகம் வாங்கி தராங்க, நோய் நொடி உற்றவர்களுக்கு மருந்து வாங்கி தர்றாங்க, அன்னதானம் செய்து பசு கொடுமை நிவர்த்தி செய்யறாங்க. இது செய்யறதுக்காக இந்த சொற்பொழிவை ஏற்படுத்தி உங்களுக்கு பிறந்த நேரமாக ஆக்கி உங்களுக்கு தர்மம் பண்றதுக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க பொருள் உதவி செய்யணும், அதுக்கு ட்ரஸ்ட் போர்டு மேனேஜர் வந்திருக்கிறார். நீங்க பொருள் உதவி செய்து அவர்கள் நல்ல காரியம் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் சான்ஸ், இதை விடாம செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஈசனருடன். அதோடு மட்டுமல்ல பிறவி பெரும்பயன் ஈசனை அறிவது என்று இன்று அறிந்தோ நாளை ஈசன் அவளை எளிதில் அறிய முடியுமா? அறிவதற்கு அறியான் சிவன் பேசாத நாளெல்லாம் பெருவகித்து வந்த காலையிலே ஈசன் 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 என்று ஈசவதி கேட்கின்ற இடமல்ல கொண்ட இத்தனை அத்தனை எத்தனை எத்தனை எத்தனையோ பிறந்தவர்கள் எல்லாம் நாளை நிலைகள் அத்தனையுமே கண்ட அரசர்கள் எல்லாம் தனக்கென கோட்டை சிறிதென கட்டினார். ஈசனுக்கு பெருநிலை கோட்டை போல் கட்டினார் கோவில் எல்லாம். கோவில் எல்லாம் கட்டவனா முட்டாளா? கோவில் எல்லாம் கட்டிருக்கிறனா மடையனா? அறிவில்லாதவனா? அறிவுடையவன் பகுத்தறிவை பூரணமாய் பகுத்தறிந்தவன் பேசுகின்ற நாளத்தனையும் உருவத்தில் அத்தனையும் ஈசன் கொள்ளிருக்கின்றான் என்று உருவத்தால் உள்ளத்தால் உருவகித்து வடிவால் அறிந்தவன். ஆகவே பகுத்தறிவுடையவன் என்றால் ஈசன் உண்டு என்று கூறுகின்றவன். ஈசன் அருளால் அத்தகைய நிலையை கடந்திருக்கின்றவன் சிவன். அவன் அறிவதோ அறிவதற்கு அறியோர், அறிவதற்கு அறியோன் சிவன் என்ற பற்றை நாளை பேசுவோம் என்று கூறி ஈசன் அருளால் அறவாணி ஆடும் போது என்றும் அடியின் கீழ் இருக்க வேண்டும், மீண்டும் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டனி புனை என்றும் மறவாதிருக்க வேண்டும், மீண்டும் அருந்து பாடி அறவாணி ஆடும் போது என்றும் உன்னடியின் கீழ் இருக்க வேண்டும். இதுவே அடியின் விருப்பம். சிவ 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 சிவோம் சிவார்ப்பணம் அஸ்துஜை திருக்கைலாய புதிய முனிவரம்பரை
பிரசாதம்
இருக்கு வாங்கிட்டு போங்க.